from the conference center
Alex Sidin alias sadakathilulla maanattu mayithilirundhu pitkala parisuthavangalin Yesu Christabain 181avathu arayandu pudumaanattin aasariyathuvathin kootathai ungalku kondu varugrom indha kootathirkku isai Ogden Utah matrum Logan Utah Institute paadat kuluval valangapadum
President Henry B.
இன்றிரவு ஆசாரியத்தின் கூட்டத்தை பிரதான தலைமையின் முதலாவது ஆலோசகரான தலைவர் ஹென்றி பி ஹைரிங் வழி நடத்துவார்.
We welcome
பிட்கால பரிசுத்தவான்களின் இயேசு கிறிஸ்து சபையின் 181வது அரையாண்டு புதுமாநாட்டின் ஆசாரியத்துவத்தின் கூட்டத்திற்கு நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். இந்த மாநாட்டிற்கு தலைமை தாங்கும் தலைவர் தாமஸ் எஸ் மான்சன் இந்த கூட்டத்தை என்னை நடத்தப்படி கேட்டுக்கொண்டார். உலகம் முழுவதுமுள்ள அதிக கணக்கான கூடுமிடங்களுக்கு இந்த கூட்டம் ஆசாரித்யுத்தம் தலித்தவர்களுக்கு சேட்டலைட் டிரான்ஸ்மிஷன் மூலியமாக வழங்கப்படுகிறது. ஆண்ட்ரூ ஆன்ஸ்வுத் ஆர்கன் வாசிக்க ஜெரல் எஃப் சிமன் மற்றும் ஜே நைல் சால்மன் நடத்துதலின் கீழ் ஆக்டன் யூட்டா மற்றும் லோகன் யூட்டா இன்ஸ்டிடியூட் பாடற் குழுவால் இந்த கூட்டத்திற்கு இசை வழங்கப்படும்.
With Andrew Unsworth at the organ.
See the mighty priesthood gathered என்ற பாடலை பாடி பாடற்குழு இந்த கூட்டத்தை ஆரம்பம் செய்யும். ஆரம்ப ஜபம் அதன் பின்னால் 70:30 ரஃபியால் எப்பினோ ஆல் கொடுக்கப்படும்.
Father, Our Heavenly Father,
எங்கள் பரலோக பிதாவே, இந்த சபை ஆரம்பிக்கிறதுக்கு நாங்கள் இங்கு கூடியிருப்பதற்கு உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உலகம் முழுவதும் கூடியிருப்பதற்கு உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உங்களுடைய புதல்வன் இயேசு கிறிஸ்துவோடைய தியாகத்திற்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உங்களுக்கு தீர்க்கதரிசியை எங்களுக்கு கொடுத்ததற்கு நன்றி செலுத்துகிறோம். தலைவர் தாமஸ் எஸ் மான்சன் மற்றும் அவருடன் இருக்கும் மற்ற குழுவர்களுக்கு தாங்கள் பரிசுத்த ஆவி மூலியமாக நடத்தி செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் உங்களிடம் பிரார்த்தனை செய்கிறோம். இந்த சபையின் போது, கூட்டத்தின் போது கூறப்படுகிற உடன்படிக்கைகளையும் மற்றவற்றைகளையும் அறிந்து அதன்படி நடக்குமாறு நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய சாட்சியை அதிகரியுங்கள். இது எத்தனையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கூறுகிறோம். ஆமென்.
The choir will now
பாடலை தொடர்ந்து பன்னிரு குடும்பத்தின் மூப்பர் நீல் எல் ஆண்டர்சன் எங்களுக்கு பேசுவார். அதன் பிறகினர் எழுபதின்மரின் மூப்பர் தலைவர் மூப்பர் ஸ்டீவன் இஸ்னோவுக்கு செவி கொடுப்போம். அவரை தொடர்ந்து இளைய வாலிபர்களின் பொது தலைமையின் முதலாவது ஆலோசகர் சகோதரர் லெரி எம் கிப்சன் பேசுவார்.
In the Young Men General Presidency.
I speak tonight especially
நான் இன்று முக்கியமாக 12-25 வரை வயதுள்ள கடவுளுடைய ஆசாரத்துவத்திடம் பேசுகிறேன். சபையின் தலைவர்களாக நாங்கள் உங்களை பற்றி மிகவும் யோசிக்கிறோம். உங்களிடம் உள்ள நல்லதை பார்த்து நாங்கள் மிகவும் பெருமைப்படுகிறோம். நாங்கள் உங்களை நேசிக்கிறோம். நாங்கள் என் 4 வயது புதல்வனை பற்றி உங்களுக்கு கூறியுள்ளோம். நீங்கள் யோசித்து நீங்கள் மிகவும் முயற்சி செய்கிறீர்கள் நல்லது செய்வதற்கு. நீங்கள் யோசித்திருக்கீர்களா உண்டா, நீங்கள் இந்த நேரத்தில் ஏன் வந்து உள்ளீர்கள் என்று? நீங்கள் ஆதாம் ஈவு வாழ்ந்த நேரத்திலோ அல்லது ஃபரோ எகிப்தில் இருந்தபோதோ அல்லது மிங் ராஜ்யத்தின் போதோ பிறக்கவில்லை. நீங்கள் இந்த உலகத்தில் 20 சம்சாரங்களுக்கு பிறகு பிறந்து இருக்கிறீர்கள். கடவுள் குருத்துவ அதிகாரத்தை இந்த உலகத்திற்கு திரும்ப கொடுத்து உள்ளார். இது அவர் தன்னுடைய திருப்பி வருவதற்கு கொடுத்து உள்ளார். இந்த நாட்களில் மிகப்பெரிய வாய்ப்புகள் உள்ளது. இது உங்கள் நாட்கள். உங்களுடைய ஞானஸ்தானத்தால் உங்களுக்கு இயேசு கிறிஸ்து மேல் உள்ள நம்பிக்கையை காட்டி உள்ளீர்கள். உங்களுக்கு குருத்துவ அதிகாரம் கொடுத்த பிறகு உங்களுக்கு ஆவிக்குரிய சக்தி அதிகரித்து உள்ளது. ஒரு முக்கியமான காரியம், உங்களுக்கு இந்த உலகத்தை இயேசு கிறிஸ்து 2வது முறை திரும்பி வருவதற்கு இந்த உலகத்தை ஆயத்தம் செய்வதற்கு ஆகும். கடவுள் தன்னுடைய தீர்க்கதரிசி தாமஸ் எஸ் மான்சன் மூலமாக இந்த குருத்துவ அதிகார வேலையை நடத்தி செல்வார். தலைவர் தாமஸ் எஸ் மான்சன் கூறியுள்ளார், கடவுளுக்கு ஊழியக்காரர் தேவை என்று. எல்லா மக்களும் ஊழியக்காரர்களாக செல்ல வேண்டும். ஊழியக்கார வேலை ஆசாரித்துவத்தின் கடமையாகும். கடவுள் உங்களிடமிருந்து இதை எதிர்பார்க்கிறார். ஊழியக்காரர் வேலைக்கு நிறைய தியாகம் செய்ய வேண்டும். நீங்கள் ஏதாவது ஒன்றை பின்னே விட்டு தான் தீர்க்கதரிசியின் அழைப்புக்கு குரல் கொடுக்க முடியும். ரக்பி விளையாடுபவர்களுக்கு தெரியும், நியூசிலாந்தின் ஆல் பிளாக்ஸ் இது அவர்களுடைய உடையால் பெற்ற பெயர். மிக கொண்டாடப்பட்ட டீமாகும். இதில் தேர்வு ஆவதற்கு சூப்பர்போலில் விளையாடுவது போல அல்லது உலகக்கோப்பை சாக்கர் விளையாடுவது போல ஆகும். 1967 சிட்னி கோயிங் இராணுவ ஆசிரியத்துவம் உள்ளவருக்கு 18 வயது ஆனவர் ஒரு மிக பெரிய ரக்பி விளையாட்டுக்காரர். அவருடைய விளையாட்டு பெருமையால் அவர் ஆல் பிளாக்ஸில் தேர்வு செய்வார்கள் என்று நினைத்தார்கள். அவனுக்கு 19 வயது ஆகும்போது அவர் ஊழியக்காரராக சேவை செய்ய தேர்வு செய்தான். பலர் அவனுக்கு பித்து பிடித்து விட்டது என்று நினைத்தார்கள். அவர்கள் கூறினார்கள், அவனுக்கு திரும்ப வாய்ப்பு கிடைக்காது ரக்பியில் விளையாட என்று கூறினார்கள். சிட்னிக்கு இதை எதையும் பின்னே விட்டு செல்லவில்லை, ஆனால் வாய்ப்பை தேடி செல்வது போல் இருந்தது. அவனுக்கு 2 ஆண்டு ஆசாரியத்துவ வேலை உள்ளது என்று தெரியும். அவன் இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவின் சுவேஷன் திரும்ப வந்த செய்தியை மற்றவர்களுக்கு தெரிவிப்பது ரக்பி விளையாட்டு விளையாடி சேர்க்கும் பெருமையை விட முக்கியமானதாக தோன்றியது. அவனை வெஸ்டர்ன் கனடா மிஷனுக்கு தீர்க்கதரிசி அழைப்பு கொடுத்தார். 18 ஆண்டுகளுக்கு முன் மூப்பர் சிட்னி கோயிங் நியூசிலாந்திலிருந்து கனடாவில் ஆயர்ப்பு வேலைக்கு இயேசு கிறிஸ்து சபையில் சேர்த்தார்.
19-year-old Sydney going left New Zealand to serve as a missionary for the Church of Jesus Christ of Latter-day Saints.
Sid ஒரு அனுபவத்தை பகிர்ந்தான். ஒரு மாலை பொழுது அவனும் அவனுடைய கம்பெனியினும் அப்பார்ட்மெண்ட்டுக்கு செல்லும்போது அவர்கள் ஒரு குடும்பத்தை பார்க்க முடிவு செய்தனர். அந்த வீட்டு அப்பா அவர்களை உள்ளே அழைத்து பின்பு அவர்கள் சுவேஷத்தை பற்றி சொல்லிக் கொடுத்தார்கள். சில நேரத்திற்கு பிறகு அம்மா வந்து கேட்டார். அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி கேட்டார்கள். அப்பா புக் ஆஃப் மார்மனை வாங்கி இரவு முடிய படித்து ஒன்றை வாரத்தில் புக் ஆஃப் மார்மனையும் முடித்து டாக்டர் கோட்பாடுகள் உடன்பாடுகளையும் படித்துவிட்டு பேர்ல் ஆஃப் கிரேட் பிரைஸையும் படித்து முடித்தார்கள். சில வாரத்திற்கு பின் அவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். ஊழியக்காரருக்கு பதிலாக ஆல் பிளாக்ஸை விளையாடி இருக்கலாம், ஆனால் சேட் கூறினார், சுவேஷத்தின் ஆசிர்வாதம் எல்லா தியாகத்திற்கும் மேலானது. உங்களுக்கு சிட்டுக்கு என்னவாயிற்று என்று தெரிய வேண்டும் அல்லவா? முக்கியமானது, அவனுக்கு கோலீன் உடன் திருக்கோயிலில் கல்யாணம் ஆகியது. பிறகு 5 குழந்தைகள் பிறந்த பிறகு தலைமுறை வளர பேரக்குழந்தைகள் பிறந்தன. அவர் கடவுள் மேல் நம்பிக்கையுடன் வாழ்ந்து மட்டுமல்லாமல் அவருடைய கோட்பாடுகளையும் அவருடைய சேவையும் செய்தார். சிட் கோயிங் ஒரு மிகப்பெரிய ஹாஃப் பேக்காக ஆல் பிளாக்கு 11 காலங்கள் விளையாடி அவருடைய தலைவனாக விளையாடினார். சிட் கோயிங் எவ்வளவு நன்றாக விளையாடினார் என்றால், விளையாட்டு உடைய நேரத்தை அவருக்கு ஏற்றாற்போல் மாற்றினார்கள். இங்கிலாந்தின் அரசி சிட் கோயிங் இன் பங்களிப்பை புகழ்ந்துள்ளார். அவர் அவ்வளவு நன்றாக விளையாடினார். இந்த புகழ் மிஷன் ஊழிய சேவை செய்த பிறகு இவருக்கு வரவில்லை என்றால் என்ன ஆகியிருக்கும்? சிட்டை போல பலர் சேவை செய்ய பலர் செல்லும் போது கேட்பதில்லை. யாரும் ஊழியம் என்ன தனக்கு கொடுக்கும் என்று கேட்பதில்லை. அவர்கள் என்ன கொடுக்க முடியும் என்று நினைக்கிறார்கள். உங்களுடைய ஊழியம் ஒரு புதிமானது. இயேசு கிறிஸ்துவின் சுவேஷத்தை பற்றி கூறுவது ஆகும். இயேசு கிறிஸ்து திரும்பி வருவதை பற்றி கூறுவதாகும். கடவுள் தான் இரண்டாம் முறை வருவதை பற்றியும் அதற்கு என்ன ஆயத்தம் பண்ண வேண்டும் என்பதை பற்றியும் கூறியுள்ளார். இந்த உலகத்திற்கு உண்மையை அனுப்பி நான் மூலையிலிருந்து அனைவரையும் அழைப்பார். டேனியல் கூறினார், பிற்காலத்தில் இந்த சுவேஷம் ஒரு கல்லில் கைகளால் செதுக்கப்பட்ட ஒரு மலையிலிருந்து எடுத்த கல் போல் இருக்கும். நெஃபி கூறினார், பிற்கால பரிசுத்தவான்களின் ஆலயம் இவ்வுலகில் மிக சிறிய அளவு இருந்தாலும் இந்த உலகம் முழுவதும் இருக்கும் என்று கூறினார். கடவுள் கூறினார், உங்களை இந்த உலகத்தில் இருப்பவர்களை ஒன்று சேர்க்க கூறினார். இளைய தலைமுறையை இந்த ஊழியம் ஒரு முக்கியமான காரியமாகும். இது உங்களுடைய நித்திய இலக்காகும். முதன் முதலில் நாடுகளில் இருந்து மறுஸ்தாபிதம் செய்யப்பட்ட நேரத்திலிருந்தே இந்த சுவேஷத்தை பகிர தொடங்கினார்கள். 1937 ஆண்டு 7 வருடங்கள் காலத்தில் இந்த சபை கஷ்டத்தில் இருந்தபோது ஊழியத்திற்காக இங்கிலாந்துக்கு சுவேஷத்தை பகிர அனுப்பி வைக்கப்பட்டார்கள். சில ஆண்டுகளுக்கு பிறகு சுவேஷத்தை பல நாடுகளில் பகிர்ந்தார்கள். ஆஸ்திரியா, பிரெஞ்சு பாலினேஷியா, இந்தியா, பார்படோஸ், சிலே மற்றும் சைனாவுக்கு ஊழியக்காரர்களை அனுப்பி வைத்து சுவேஷத்தை பகிர்ந்தார்கள். கடவுள் இந்த வேலையையும் இந்த சபையையும் ஆசீர்வதித்துள்ளார். இந்த கூட்டத்தை 93 மொழியில் மொழிபெயர்க்கப்படுகிறது. இப்போது நாங்கள் 52,225 முழு நேர ஊழியக்காரர்களுக்கு நன்றி கடமைப்பட்டு உள்ளோம். அவர்கள் 150 நாடுகளில் சேவை செய்து வருகிறார்கள். சூரியன் எப்போதும் அவர்கள் மேல் என்றும் விழாத அவர் நேர்மையாக இருப்பவர்களுக்கு விழமாட்டார். இயேசுவை பற்றி சாட்சி கூறும் வரை இந்த 52,000 ஊழியக்காரர்கள் ஆவியால் பலருக்கு இந்த உலகத்தில் வசிப்பவர்களுக்கு நித்திய ஜீவம் இயேசு கிறிஸ்து மூலியமாகத்தான் வரும் என்பதை பகிர்கிறார்கள். ஊழியத்தில் சேவை செய்பவர்களுக்கு பாராட்டை தெரிவிக்கிறோம். இந்த உலகத்தை இயேசு கிறிஸ்து திரும்பி இரண்டாம் முறை வருவதற்கு தன்னுடைய ஊழியக்காரர்களை வைத்து வேலை வாங்குகிறார். சில நாடுகளுக்கு முன் ஆஸ்திரேலியா சிட்னி மிஷனுக்கு ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவருடைய கையை குலுக்க போது நான் மிகப்பெரிய எண்ணம் கொண்டேன். உலகத்திலிருந்து பல நாடுகளில் வந்து ஊழியக்காரர்கள் ஆஸ்திரேலியா, பிரேசில், கனடா, சில்லி என்று பல நாடுகளிலிருந்து வந்துள்ளார்கள். ஊழிய சேவை ஆவிக்குரிய வேலையாகும். சுத்தமாக இருப்பது அதற்கு தயார் செய்வதாகவும் தலைவர் மான்சன் கூறினார். ஊழியக்காரராக அவதற்கு சுத்தமாகவும் தயாராகவும் மெச்சிக்கத்தக்கவர்களாகவும் இருக்க வேண்டும். இந்த ஊழியக்கத்திற்கு முன்பு உங்களுடைய ஆசாரியத்துவ சக்தி நீங்கள் செய்ய தேர்வு முக்கியமானது. தலைவர் மான்சன் கூறினார், ஒவ்வொருவரும் தயாராக இருக்க வேண்டும் என்று. இது உங்களுடைய நேர்மையாக இருந்தால் செயல்படுங்கள். கடவுள் மிக தாராளமானவர். அவர் பல இதர கதவுகளை திறப்பார். பலர் யோசிப்பார்கள், அவர்களுக்கு வயதாகிவிட்டது என்று. அவர் சைனாவில் சேர்ந்து அவர் கம்போடியாவில் சபையின் கண்டுபிடித்தார். அவர் ஊழியம் செய்ய யோசித்தார். 50% ஊழியக்காரர்கள் அவர்கள் பிறந்த மண்ணில் சேவை செய்கிறார்கள். கடவுள் கூறுகிறார், ஒவ்வொருவரும் தங்களுடைய தாய்மொழியில் சேவை செய்யப்படுகிறார்கள். அவர் பலர் யோசிக்கிறார்கள், அவர்களுக்கு வயதாகிவிட்டது என்று. அவர் சைனாவில் என்னுடைய நண்பர் ஒருவர் சைனாவை சேர்ந்தவர். அவர் கம்போடியாவில் சபையில் கண்டுபிடித்தார். அவர் ஊழியம் செய்ய யோசித்தார். அவர் பிரார்த்தனை செய்த பிறகு பிஷப்பிடம் பேசிய பிறகு அவருக்கு நியூயார்க்கில் சேவை செய்ய வாய்ப்பு கிடைத்தது. உங்களுக்கு வயதாகிவிட்டது என்று தயக்கம் இருந்தால் நீங்கள் பிரார்த்தனை செய்த பிறகு பிஷப்பிடம் பேசுங்கள்.
You will be called by prophecy and serve where you are needed most.
முதல் தலைவர்கள் கூறினார்கள்,
recently while visiting the Australia Sydney mission, do you know who I found? Elder Sydney Going.
நான் ஆஸ்திரேலியாவில் ஒன்றாக சேவை செய்ய கடவுளை சபை இயேசு கிறிஸ்து இரண்டாம் ஒரு அங்கு 67 வயதான சிட்னி கோயிங் பார்த்தேன். அவர் அங்கு அவருடைய மனைவி குலின் உடன் சேவை செய்து கொண்டிருந்தார். அவர் அங்கு ஒரு குடும்பத்திற்கு நடத்தி வருவதை பற்றி கூறினார். இந்த குடும்பம் சபை உறுப்பினர்கள் ஆனவர்கள் ஆனால் ஆலயம் வருவதை நிறுத்திவிட்டார்கள். அவர்கள் திரும்பி கொண்டு வர முயற்சித்தேன். அவர் கூறினார், அவர் எவ்வளவு சந்தோஷப்பட்டார் என்று. அவர் அந்த குடும்பத்தின் முதன் மகன் தன்னுடைய தங்கையையும் தம்பியையும் ஞானஸ்தான தொட்டியில் நின்று ஞானஸ்தானம் செய்த போது
speaking to you, the first presidency has said,
முதல தலைவர்கள் கூறியுள்ளார்கள், நீங்கள் ஒரு அரிதான ஆவி உடையவர்கள். நீங்கள் இந்த அருமையான நாட்களில் வாய்ப்பு அபலம் அதிகமாக இருக்கும் நேரத்தில் பிறந்திருக்கிறீர்கள். நாங்கள் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் பிரார்த்தனை செய்கிறோம். நீங்கள் சுத்தமாக இருக்கவும் நீங்கள் உங்களுக்காகவே சேவை உங்களாகவே சேவை இந்த கடவுள் ராஜ்யத்தில் செய்ய அழைக்கிறோம். ஹாரி ஆண்டர்சன் உடைய கர்த்தர் இரண்டாம் முறை வரும் ஓவியம் எனக்கு பிடிக்கும். கர்த்தருடைய திரும்பி வருவதை பார்க்கிறவர்கள் கூறினார், நான் வருவேன் என்று கூறினார். உண்மையாக இருப்பவர்கள் அவரை பார்க்கலாம். ஒரு தேவதை ஒரு ட்ரம்ப் உள்ளது. அப்போது 4 முக்கோணத்திலிருந்து வரும் சுத்தமானவர்கள் வருவார்கள். 2 மறைந்து போனவர்கள் சுத்தமாக இருப்பவர்கள் அப்போது உயிர்த்தெழுந்து வருவார்கள்.
Shall also come forth to meet him. The scripture reads,
வேத புத்தகம் கூறுகிறது, கடவுள் தன்னுடைய காலை ஏற்றத்தில் வைக்கும் போது அவருடைய பேச்சு உலகம் முழுவதும் கேட்கும் என்று கூறினார். அது எல்லா முக்கிக்கும் கேட்கும் என்று கூறினார். என் இளம் ஆசாரிய சகோதரர்களே, நான் அவருடைய மேன்மையை பற்றி சாட்சி அளிக்கிறேன். இயேசு கிறிஸ்து வாழ்கிறார். அவர் இந்த உலகத்திற்கு திரும்பி வருவார். இந்த திரைக்கு இந்த பக்கமாகவோ அல்லது அந்த பக்கமாகவோ இருந்தாலும் நாம் அவர் திரும்பி வருவதை பார்த்து சந்தோஷப்படலாம். அவர் நம்முள் இந்த உலகத்திற்கு அவருடைய வேலையை செய்ய அனுப்பி வைத்திருக்கிறார். அவர் இந்த உலகத்தை அவர் திரும்பி வருவதற்கு தயார் செய்ய அனுப்பி வைத்திருக்கிறார். அவருடைய பேரில் இவை அத்தனையும் கூறுகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் கூறுகிறேன். ஆமேன்.
Our family grew up in the high desert.
எமது குடும்பம் யூட்டாவின் தென்கிழக்கில் உயர்ந்த பாலைவனம் கிராமத்தில் வளர்க்கப்பட்டது. மழை அடிக்கடி இல்லாமல் இருந்து கோடைக்கால சூட்டுக்கு தேவையான ஈரத்துக்கு எதிர்பார்த்தல் இருந்தது. அப்போது இப்போது போல மழைக்காக எதிர்பார்த்தோம். மழைக்காக ஜெபம் மற்றும் உபவாசம் செய்தோம். ஒரு கதை, அதாவது அங்கு ஒரு தாத்தா தனது பேரனை வீதியை சுற்றி நடந்து போனார். இறுதியாக குளிரான குடிநீருக்காக ஒரு கடைக்கு வந்தார்கள். ஒரு பிரயாணம் செய்யும் வாகனம் வந்து நிறுத்தம் செய்தது. அந்த வாகன வண்டியை ஓட்டுநர் அவர்களிடம் நோக்கி நெருங்கி வந்தார். வானத்தில் இருந்த ஒரு சிறிய மேகத்தை காட்டி, மழை வருமா என்று நீங்கள் நினைக்கிறீர்களா என்று கேட்டார். நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கிறேன் என்று வயதான மனிதர் பதிலளித்தார். இந்த பயன் எப்போதாவது மலையை பார்க்கவில்லை. எதிர்பார்த்ததில் ஒரு மன உணர்ச்சி, அது உயர்வு கொண்டு வரும். நாம் எப்போதும் நம்பிக்கை பயிற்சி செய்யும் போது நாம் ஆர்வத்தோடு எதிர்பார்ப்போம் மற்றும் நியாயமான உறுதியாகும். அதனால் எதிர்கால வாழ்க்கையின் சம்பவங்களுக்கு தேவையான அமைதியான செல்வாக்கை நம்பிக்கை கொண்டு வரும். சில சமயங்களில் சிறிது அல்லது எமக்கு கட்டுப்பாடு இல்லாத பொருட்களுக்காக நாங்கள் எதிர்பார்ப்போம். நல்ல கால நிலைக்காக நாங்கள் எதிர்பார்ப்போம். மழைக்காக எதிர்பார்ப்போம். எமக்கு விருப்பமான எமது விளையாட்டு குற்றம் வெற்றி பெற வேண்டும் என எதிர்பார்ப்போம். அந்த எதிர்பார்ப்புகள் எமது வாழ்க்கையை ஆர்வமிக்கும் மற்றும் அடிக்கடி வழக்கமில்லாத பழங்கங்களுக்கு கொண்டு செல்லும். உதாரணமாக, மாமனாரவர் ஒரு பெரிய விளையாட்டு ரசிகர். ஆனால் அவருக்கு விருப்பமான விளையாட்டு கூட்டத்தை தொலைக்காட்சியில் பார்க்காமல் இருந்தால் அந்த விளையாட்டு குற்றம் வெற்றி பெறும் என உறுதிப்படுத்துகிறார். நான் 12 வயதாக இருந்தபோது கழுவாத காலுறையை ஒவ்வொரு விளையாட்டு ஆட்டத்துக்கு அணிய வேண்டும் என்று வலியுறுத்தினேன். எனது தாயானவர் அதை வெளித்திண்ணத்தில் வைக்கும்படி கேட்டார். மற்ற நேரங்களில் எங்களதில் எதிர்பார்ப்புகள் ஊக்கம் செய்யும் கனவுகளுக்கும் மற்றும் நடவடிக்கைகளுக்கும் எங்களை கொண்டு செல்லும். ஆழ்ந்த படிப்பு மற்றும் தியாகத்தால் நாங்கள் பள்ளிக்கூட்டத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று நம்பிக்கையால் அந்த எதிர்பார்ப்பை நாங்கள் பெறலாம். ஒரு வெற்றி பெறும் கூட்டத்தில் விளையாட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தால் அந்த எதிர்பார்ப்பை அந்த உயிர் பயிற்சி தியாகம் ஆழ்ந்த இடுபாடு உழைத்தால் மட்டும் இறுதியான வெற்றிக்கு கொண்டு செல்லும். ராஜ பெனிஸ்டர் இங்கிலாந்தில் ஓர ஆரம்ப மருத்துவமானவன். அவருக்கு குறித்த எதிர்பார்ப்பு இருந்தது. ஒரு நெடுங்கொலை ஓட்டத்தை 4 நிமிடத்திற்கு கீழே முடிவு செய்ய வேண்டும் என்று முதலானவர் என்ற ஆர்வம் அவருக்கு இருந்தது. அந்த ஒரு நாளுக்காக நெடுந்துளை ஆட்டை ஆர்வம் உணவார்கள் மிகவும் ஆர்வத்துடன் அந்த ஒரு நாளுக்காக எதிர்பார்த்தார்கள். அதிகமான ஆண்டுகளாக அநியமான சிறந்த ஓட்டம் செய்வர்களுக்கு அந்த 4 நிமிடம் குறுக்களை பெறவில்லை. பானிஸ்டர் தனது ஆழ்ந்த ஈடுபாட்டாலும் தனது கொடுத்த பயிற்சிகளாலும் வைகாசி மாதம் 6 தேதி 1956 ஆண்டு தனது எதிர்பார்ப்பை அடைந்தார். எல்லை கோட்டை 3 நிமிடத்தில் முடிவு செய்தார். ஒரு உலக குறிப்பை அமைப்பு செய்தார். தனது பயிற்சியினாலும் கடின உழைப்பாலும் மற்றும் ஆழ்ந்த ஈடுபாட்டாலும் தனது இந்த கனவை அடைவு செய்தார். எதிர்பார்ப்பு கனவுகளை உணர்ச்சி மட்டும் மற்றும் கனவுகளை பூர்த்தி செய்யும். ஆனால் எதிர்பார்ப்பு ஒன்றாக நாங்கள் பெற்றி வர முடியாது. சோம்பலான தடுப்பால் அதிக மாண்பு பெற்ற எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்ய முடியாமல் ஆனது. பெற்றோர்கள் ஆக அன்பான எதிர்பார்ப்புகள் எமக்கு குழந்தைகளை சுற்றி இருக்கிறது. அவர்கள் பொறுப்பான மற்றும் நேர்மையான வாழ்வுகளை என்ற எதிர்பார்ப்புக்கு எங்களுக்கு உள்ளது. பெற்றோர்களாக நாங்கள் நல்ல உதாரணமாக இருந்தால் அந்த எதிர்பார்ப்புகள் இலகுவாக அழிந்துவிடும். எமது குழந்தைகள் நீதியாக வாழ்வார்கள் என்று எதிர்பார்ப்பு தனியாக அர்த்தம் செய்யாது. குடும்ப இல்ல மாலை அல்லது குடும்ப செயல்பாடுகளினும் நாங்கள் நேரத்தை செய்ய வேண்டும். ஜெபம் செய்ய அவர்களுக்கு கற்றுக்கொடுக்க வேண்டும். நாங்கள் வேதத்தை அவர்களுடன் வாசிக்க வேண்டும். முக்கியமான சுவிசேஷத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். நம்பிக்கை இல்லாமல் எதிர்பார்ப்பை ஒருபாதும் பேச்சு கூடாது. அப்போஸ்தலர் பால் சொன்னார், நாங்கள் நம்பிக்கையால் உழுவு செய்ய வேண்டும். நம்பிக்கையின் பயிற்சி எமது வாழ்க்கை செழிப்பு செய்யும், எதிர்காலத்தை நோக்கி பார்க்க உதவி செய்யும். நாங்கள் வயல் நிலத்தை அல்லது எமது வாழ்க்கையை உழவு செய்தாலும் பிற்கால பரிசுத்தவான்களுக்காக எங்களுக்கு நம்பிக்கை இருப்பது முக்கியமானது. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் நம்பிக்கையாவது இரட்சகரின் பாவ நிவர்த்தியால் ஆர்வம் உள்ள பின்பற்றுபவர்கள் பெரும் நித்திய இரட்சிப்பு. இந்த உண்மையான நம்பிக்கை எங்கள் எல்லோரிடம் இருக்க வேண்டும். மீதி உலகத்துக்கு இதுதான் வித்தியாசம் செய்கிறது. கிறிஸ்துவ பின்பற்றுவர்களுக்கு பீட்டர் புத்துமதி சொன்னார், உங்களுக்கு இருக்கும் நம்பிக்கைக்கு ஒவ்வொரு மனிதருக்கும் காரணம் கொடுக்க நீங்கள் எப்போதும் தயாராக இருக்க வேண்டும். பாவ நிவர்த்தியால் இருக்கும் நமது நம்பிக்கை நித்திய பார்வைக்கு எமக்கு சத்தியம் அளிக்கும். இந்த பார்வை நித்திய சத்தியத்தை பார்க்க செய்கிறது. சூரிய மகிமை மற்றும் குடும்ப முத்திரையை எதிர்பார்க்க எமக்கு சுதந்திரம் இருக்கிறது. சுவிசேஷத்தில் நம்பிக்கையானது விசுவாசத்துக்கும் மற்றும் தர்மத்திற்கும் தொடர்பாக என்று தலைவர் டீட எஃப் ஒக்டார் கற்றுக் கொடுத்தார். நம்பிக்கையானது விசுவாசம் மற்றும் தர்மத்துடன் ஒரு முக்காலில் ஒரு கால். இந்த மூன்றும் எமது வாழ்க்கையின் கடிமான மேற்பரப்புகளை சந்திக்கும் நேரத்தில் உறுதிப்படுத்தும். நம்பிக்கையின் முக்கியத்துவத்தை சுவிசேஷம் செய்கிறது. மார்மன் புத்தகத்தில் இறுதி அத்தியாயத்தில் மரோனி எழுதினார், அதனால் அங்கே விசுவாசம் இருக்கட்டும். அங்கு விசுவாசம் இருந்தால் அங்கு நம்பிக்கை இருக்கும். அங்கு நம்பிக்கை இருக்க வேண்டுமானால் அங்கு தர்மமும் இருக்க வேண்டும். தர்மம் இல்லாமல் தெய்வீக ராஜ்யத்தை இரட்சிக்க முடியாது. அதே போல் விசுவாசம் மற்றும் நம்பிக்கை இல்லாமல் தெய்வீக ராஜ்யத்தை இரட்சிக்க முடியாது. மூப்பர் ரசல் எம் நெல்சன் கற்பித்தார், விசுவாசமானது இயேசு கிறிஸ்துவின் அடிப்படை. இந்த மூன்று பண்புகளும் கம்பி கயிற்றை போல பின்னி பிணைந்திருக்கிறது. அவைகள் மூன்றும் சூரிய ராஜ்யத்தின் எங்களின் இணைப்பாக அமைக்கிறது. நேஃபா இயேசு கிறிஸ்துவை பற்றி நபி செய்யும் போது அவர் எழுதினார், ஆனால் நம்பிக்கையின் நிறைவான பிரகாசத்தில் மற்றும் கர்த்தர் மற்றும் மனிதருக்கு உள்ள அன்புடன் கிறிஸ்துவத்தின் இருக்கும் உறுதியுடன் நீ முன்னோக்கி போக வேண்டும். இந்த பூரணமான நம்பிக்கை பற்றி பேசினார். அதாவது பாவ நிவர்த்தியில் நம்பிக்கை இரட்சகரின் தியாகத்தால் நித்திய இரட்சிப்புக்கு சாத்தியமானது. இந்த நம்பிக்கை ஆண்கள் மற்றும் பெண்களால் வரலாற்றில் விசேஷமானவைகளை செய்ய வலிவு கொடுத்தது. பண்டைய அப்போஸ்தலர்கள் பூமியில் சுற்றி திரிந்து அவரை பற்றி சாட்சி செய்து மற்றும் இறுதியில் அவரின் சேவையில் தங்களது வாழ்க்கையை மரணம் செய்தார்கள். இந்த சகாப்தத்தில் அதிகமான முந்திய சபை இயங்கத்தினர் தங்களது நம்பிக்கை மற்றும் விசுவாசத்தால் தங்களது வீடுகளை விட்டு பிரமாத நிலங்களை கடந்து பள்ளத்தாக்கு வந்தார்கள். 1851 ஆண்டில் மேரி மரி மேடாக் ஒரு விதவை 16 வயதில் ஸ்காட்லாண்டில் சபையில் சேர்ந்தாள். அவர் ஒரு சிறிய பெண், 4 அடியும் 5'7" 90 பாரமும் ஆனவர். அவருக்கு 8 குழந்தைகள், அவர்களில் 6 பேர் முடிந்தளுக்கு வாழ்ந்தார்கள். அவரின் மகன் ஜான் மர்டாக் தனது மனைவி மற்றும் இரண்டு குழந்தைகளுடன் சபைக்கு சேர்ந்து 1852 ஆண்டில் யூட்டாவுக்கு குடியேறினார்கள். 4 ஆண்டுகளுக்கு பின்பு ஜோன் தனது அம்மாவுக்கு தேவையான பணத்தை அனுப்பி சாலெக் சிட்டியில் உள்ள குடும்பத்தை சேர வைத்தார். 74 வயதில் மேரி மேற்கு யூட்டாவுக்கு பயணம் தொடங்கினாள். பாதுகாப்பன் வழி பிறகு அத்திலாந்து கரைக்கடலை தாண்டி அவன் கஸ்டம் அடைந்த மார்டின் அண்ட் கிராஃப்ட் கம்பெனியை சேர்ந்தாள். ஆடி மாதம் 28 இந்த கைவண்டி முன்னோடியார்கள் மேற்கு பயணத்தை தொடங்கினார்கள். அவர்கள் பட்ட கஷ்டங்கள் நன்றாக தெரியலாம். அந்த 575 அங்கத்தினர்களில் கால் பங்கு யூட்டா நெருங்குவதற்கு முதல் மரணம் அடைந்தார்கள். தலைவர் பிரிகாம் யங் அவர்களை கண்டுபிடிக்க அனுப்பிய வயவண்டிகள் மற்றும் தேவையான பொருட்களால் அதிகமானவர்களை காப்பாற்ற முடிந்தது. மேரி மொடாக் அக்டோபர் 2 ஆண்டு சிம்னி ராக் நெபராஸ்காவில் மரணம் அடைந்தாள். பரிசுத்தவான்கள் சந்தித்த உடம்பு கஷ்டங்களைப் போல அவரின் உடம்பும் பலவீனமானது. அவரின் உயிர் போகும் போது அவளின் யூட்டாவில் உள்ள குடும்பத்தை பற்றி நினைத்தாள். நம்பிக்கையான முன்னோடியாக இந்த பெண்ணின் காட்சி வார்த்தையானது, ஜோனுக்கு கூறுங்கள், அதாவது சியோன் நோக்கி பார்த்து தான் மரணமாகினேன். தைரியம் கொண்டு போவதற்கு பயணத்தை எடுத்த அதிகமான முன்னோடியவர்கள் நம்பிக்கையும் மற்றும் விசுவாசத்தையும் மேரி மர்டாக் உதாரணம் செய்துள்ளார். முன்னோரின் பயணத்தை போல இன்றைய ஆவிக்குரிய பயணத்திற்கு நம்பிக்கையும் மற்றும் விசுவாசமும் தேவை. நமது சவால்கள் வேறுபட்டாலும் இருந்தாலும் போராட்டங்களாவது அதே போல் பிரதாதமாகும். பாவ நிவர்த்தியின் நமது நம்பிக்கையானது எங்களது விசுவாசம் மற்றும் தர்மத்தை வழி செய்யும் மற்றும் எப்போது எதிர்கால வாழ்க்கைக்கு ஒரு நித்திய அடைப்பை கொடுக்கும் என்று ஒறுப்பாக செய்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபம் செய்கிறேன். ஆமேன்.
என்னுடைய 12 மகன் முயல் வளர்க்க விரும்பினான். அதற்காக கூண்டு கட்டி ஒரு பெரிய ஆண் முயலும் மற்றும் 2 பெண் முயலும் பிறனிடத்திலிருந்து பெற்றான். கூடி சீக்கிரத்தில் அது அதிகமாக முயல் குட்டிகள் பெற்றது. இப்பொழுது என் மகன் வளர்ந்து விட்டான். அடிக்கடி நாம் பிற நாய் வந்து அந்த கூட்டத்தை குறைத்தது. என் மகன் அவன் தம்பிமார்கள் அந்த விதமாக கவனித்து வந்ததை பார்க்கும் பொழுது என் மனம் கவர்ந்தது. இப்பொழுது அவர்கள் கணவன் தந்தையாக இருந்து ஆசாரி உத்துவ தகுதி உடையவர்களாக அவர்கள் அன்போடு குடும்பத்தை பார்த்துக் கொள்கிறார்கள். குடும்பத்தை பலத்தைப்படுத்தி மற்றும் குழுமை பார்க்கும்போது எனது உணர்வு எளிமையாக இருக்கின்றது. இதை நான் எவ்வளவு நேசிக்கிறேன். உதவிக்காரன் குழுவின் ஒரு 13 இளைஞன் உதவிக்காரன் குழுவில் அதிகாரிக்கப்பட்டதை நான் கவனித்தேன். பின் ஐயர் அவன் அந்த குழுவின் தலைவன் என்று அறிமுகம் செய்தார். உதவிக்கார் நான்கில் ஒருவர் இந்த ஆலோசனையின் ஆசாரிய திருக்கோள்களை பெற்றிருக்கிறார்கள். அவர் மற்றும் அவருடைய ஆலோசகர்கள் முழுமை தேவனின் உணர்த்தலால் வழிநடத்தி வருகிறார்கள். அந்த இந்த பரிசுத்தமான திருக்கோள்களை செயல் மூலம் வர வல்லமையை அறிந்திருப்பார்கள். பின்னர் நான் அந்த இளைஞனிடம் கேட்டேன், நீ இந்த உயிர்த்த குழுவின் தலைமை தாங்க தயாராக இருக்கிறார் என்றான். அவன் பதில், நான் நடக்கமாக இருக்கின்றேன். எனக்கு உதவிக்காராக மூலம் என்ன செய்வது என்று தெரியவில்லை. நீங்கள் எனக்கு சொல்ல முடியுமா? அவனுக்கு அருமையாக ஐயர் மற்றும் அவருடைய ஆலோசகர் உனக்கு உதவி செய்ய உன்னை வல்லமையாக ஆசீர்வாத தலைவர் ஆக்குவார்கள். அவர்கள் உன்னுடைய பரிசுத்த திருக்குறள்களை மதிப்பார்கள். ஒரு கேள்வி கேட்டேன், ஆண்டவர் உனக்கு வழி காட்டாமல் இந்த அழைப்பை உனக்கு தருவாரா? அவன் யோசித்து பதிலளித்தான், நான் எங்கு கண்டுபிடிக்க முடியும்? அந்த பேச்சுவார்த்தை பிறகு அவர் அறிந்து கொண்டான், அது சுவிசேஷத்தில் வழி கிடைக்கும் என்று. உயிரோடு இருக்கும் தீர்க்கதரிசி மூலம் ஜெபித்தனால் நாங்கள் சுவிசேஷத்தை தேட திரும்பித்தோம். அதிலிருந்து அழைப்பின் கடமைகளை கற்றுக்கொண்டோம். 107 அதிகாரத்தில் கட்டுப்பாடு உடன்படிக்கையில் 85 வசனத்தில் அதில் கூறியிருக்கும், உதவிக்காரன் குழுவின் தலைவர் அவர்கள் குழுவின் அங்கத்தினர்களுக்கு கடமைகளை கற்பிக்க குழுவை என்று பற்றி இல்லையது. இளைஞர்களின் குழுவின் தலைவரின் வழிப்படினால் ஒருவர் ஒருவரை பலப்படுத்தி உற்சாகப்பட வேண்டும். தேவனின் உணர்த்தலை நாடி அவர்கள் சார்ந்திருக்க வேண்டும்.
Magnify his sacred calling as he taught his fellow deacons their duties.
நான் உன் உதவிக்காரர்களுக்கு கடமைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். அது என்ன கடமை என்று தெரியுமா? திரும்பவும் வேதங்களை திரும்ப கண்டுபிடித்தோம். உதவிக்காரர்கள் சபையை கவனித்துக் கொள்ளும் அதிகாரிக்கப்பட்டுள்ளார்கள். சபையில் குடும்பம் முதல் கட்டாயமாக இருக்கிறது. மிக முக்கியமானது ஆரோனிய ஆசரிவுத்தம் தன் வீட்டில் கடமைகளை செய்வது. அவன் அம்மா அப்பா உதவி செய்து குடும்பத்தை வழிபுறுத்துவது. அவன் அவருடைய சகோதரிகளையும் சகோதரிகளையும் பாதுகாத்துக் கொள்வது மற்றும் குழுவின் இளைஞர்களை கவனித்துக் கொள்வது. போதகர்களுக்கு துணையாக இருப்பது உதவிக்காற்றின் கடமை தேவைப்படும் போது. தீர்மானித்த போது போதகரின் துணையை இருந்தாலும் அவர்கள் கடமைகளை பற்றி அறிய வேண்டும். 12 மேலான பதில்கள் வேதத்திலிருந்து உடனடிய கண்டோம். அது ஒரு பெரிய வல்லமையை செயல் இருந்தது. அவன் தந்தை ஆலோசகர் மற்றும் பிறர் இந்த இளைஞன் போல் அனைவரின் கடமைகளை ஆரோனியா ஆசாரி உத்தவத்தின் கடமைகளை எழுதப்பட்டிருக்கிறது. நான் அதை தினமும் செய்யப்படுத்த வேண்டும்.
Duty to God contains helpful summaries of the Aaronic priesthood duties and is a great resource for spiritual development. I urge you to consistently use it. And third,
3, உதவிக்காரர்கள் மற்றும் போதகர்கள் அனைவரையும் உத்தரவிட்டு கற்பித்து கிறிஸ்துவிடம் வர அழைக்க வேண்டும். அநேக இளைஞர்கள் 15 வயது பிறகுதான் ஊழியம் செய்ய வேண்டும் என்று வேதத்திலிருந்து அதை முன்னாலே தொடங்குகிறது. நாம் ஆரோனிய ஆசிரிய உடையவர்கள் கிறிஸ்துவிடம் வர அழைக்க வேண்டும். தான் குடும்பத்தில் இருந்து தொடங்குகிறது. மற்றபடியாக இந்த இளம் தலைவன் அறிய வேண்டியது அவன் மற்றும் இந்த குழுவை தலைமை தாங்க முடியும் என்று. உடன்படிக்கை வேட்டுப்பாடு படிக்க நான் சொன்னேன், அவன் 12 உதவிக்காரர்களை தலைமை தாங்க என்று நான் கேட்டேன். தலைவன் கடமை என்ன என்று
is the Lord telling you personally about your குறினான்.
Well, he said, பலவிதமான காரியங்கள் மனதில் வந்தது. நினைக்கிறேன் நான் 12 உதவிக்காரங்களை தலைவனாக இருக்க வேண்டும் என்று. ஆனால் இங்கு 5 பேர் தான் இருக்கிறார்கள். ஒருவன் பொதுவாக ஒரு தடவை வருகிறான். அப்படியானால் நான் 12 வருக்கு எப்படி தேடுவது? அவன் நினைத்ததை போல் வேதத்தை அவன் பரிசுத்த திருவுகோள்களில் பெற்றிருந்தான். நான் இல்லை. இந்த 15 வயது இளைஞனிடம் கற்றுக்கொண்டேன், வல்லமையான திருவுகோள்களின் மூலமாக வருகிறது என்று. அறிவு பொறுப்புக்கு அப்பால் பட்டது. அவன் எப்படி வர வைக்க வேண்டும் என்று சொன்னான். மற்றும் இன்னும் 2 பேர் இந்த குழுவுக்கு வர வேண்டும், ஆனால் அவர்கள் வருவதில்லை. நான் ஒருவனிடம் நட்பு கொண்டு மற்றொரு ஆலோசகர் வேலை செய்ய வேண்டும். அவர்கள் எல்லோரும் வந்தால் 7 பேர் அவர்கள், இன்னும் 5 பேர் எங்கே? எனக்கு தெரியாது என்று பதிலளித்தேன். ஆனால் பரலோக பிதாவின் தேவை. நாம் தலைமையாக ஜெபம் செய்ய வேண்டும். பின் கேட்டான், நாம் தொகுதியில் இருக்கும் எல்லா உதவிக்கார வயது உள்ள இளைஞர்களுக்கு நான் காரணமா? அவர்கள் அங்கத்தினை இல்லாவிட்டாலுமா? உங்கள் ஐயர் அங்கத்தினர்களுக்கு மட்டும் கடமைப்படுத்தியிருக்க வேண்டுமா, இல்லை தொகுதி இருக்க எல்லோருக்கும் வேண்டுமா என்றேன். இந்த இளம் போதகர் அறிந்து கொண்டான். உதவிக்காரர், போதகர், ஆசிரியன் சபையை பாதுகாத்துக் கொள்ள கிறிஸ்துவிடம் வர அழைக்க வேண்டும். நினைகள் வேதமிக்கு படம் திரும்பியது. சபையிலும் ஆண் பெண் நினைத்தேன். மேரனாக ஜோசப் ஸ்மித் கூறியது இது பூர்ணமாக ஆகவில்லை, ஆனால் சீக்கிரம் ஆகும். அதற்கு பின்பு நான் மாமிசமான யாவரும் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனங்களை சொல்வார்கள். இந்த இளம் தலைவரின் பரலோகத்தின் பிதா இந்த குழுவிற்கு என்ன வேண்டும் என்று இந்த இளம் தலைவனுக்கு சொப்பனமால் தருவார். குழுவின் சங்கத்தினர்கள் பலம் படுத்தி வராமல் தவித்துக் கொண்டிருப்பவர்களை கிறிஸ்துவிடம் வர அழைக்க வேண்டும்.
The Lord taught this
ஆசாரி உத்தவம் பிறருக்கு சேவை செய்வது என்று இந்த இளம் தலைவனுக்கு கர்த்தர் கற்பித்தார். ஆசாரியத்தின் வரம் மற்றும் அல்லை, அது மற்றவர்களுக்கு சேவை செய்வதை மற்றவர்களை உயர்த்துகிறது என்று. இது அவருடைய ஆசாரி உத்தவம் என்று சாட்சி அளித்து அவர் எல்லோருக்கும் ஆசாரி உத்தவம் உடையவர்களுக்கு விசுவாசியத்தின் செய்வது.
shown all priesthood holders the way of faithful priesthood service. I invite each deacon
நான் அழைக்கிறேன் தவறாமல் குழுமையின் தலைமை ஆசிரியத்து படித்து ஜெபித்து பின் என்ன செய்ய வேண்டும் என்று செய்ய வேண்டும். தேவனின் கடமைகளை உங்கள் குழுவின் செயல்படுத்தினால் இந்த குமாரன் போல் பாருங்கள், கர்த்தர் நம்மை பார்ப்பார். ஆண்டவரின் ராஜ்யம் இப்பொழுது இங்கே இருக்கும்.
Righteously fulfill all of your priesthood duties. And I invite each of us to see these remarkable young men as the Lord sees them, a powerful resource for building and strengthening His kingdom here and now. You wonderful young
Yohan Baptist Joseph Smith ku Aronia patri Harmonia Pennsylvania ஆசாரிய உத்தவம் மறுஸ்தாபிக்கப்பட்டது. அதை நீங்கள் பெற்றிருக்கிறது பரலோக பிதாவின் குழந்தைகள். இயேசு கிறிஸ்துவின் விடம் பின்பற்றி பரிசுத்த திருக்கோள்களை பெற்றிருக்கிறோம். வேதகத்தின் மனம் திறந்தால் ஞானஸ்தானம் மூலம் வரம் நடக்கின்ற ராபோஜனைகள் தூதர்களின் பொருள்களை மூலமாக வருகிறோம். நீங்கள் உண்மையான போதகர்கள். நீங்கள் சுத்தமாக தகுதியாக எல்லா நேரத்திலும் எல்லா இடத்திலும் ஆசாரிய உத்தவத்துக்கு விசுவாசம் உடையவர்களாக இருக்க வேண்டும். ஏன் கேளுங்கள், முதலாம் தலைமையின் உங்களுக்கு கொடுத்ததை ஆரோனி ஆசிரிய உத்தவத்துக்கு அனுமதிக்க அதிகாரம் பெற்றிருக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் சந்தர்களை அதிகமாக ஆசீர்வதிப்பீர்கள். பரலோக பிதா உங்கள் மேல் அதிகம் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். இந்த வார்த்தைகள் உண்மை. நீங்கள் ஒருவரையும் எந்த சாட்சியை பெற ஜெபிக்கிறேன் இந்த பரிசுத்த ஆசாரியத்தின் நாமத்தில், இயேசுவின் கிறிஸ்துவின் ஆமென்.
பாடற்குழும் மற்றும் சபையோரின் புது ரெடீமர் ஆஃப் இஸ்ரேல் என்று பாடலை பாடுவார்கள். பாடுதலுக்கு பிறகு பிரதான தலைமையின் இரண்டாவது ஆலோசகர் தலைவர் டிடே எஃப் ஒக்டோர் எங்களுக்கு பேசுவார். அதன் பிறகு நான் உரையாட மகிழ்ச்சி அடைகிறேன்.
ஒரு மனிதன் இருந்தான். அவன் கனவு ஒரு உல்லாச படகு மேல் மெடிட்டரேனியன் கடலில் மேல் சவாரி செய்வது. அவன் ரோம் ஏதென்ஸ் மற்றும் இஸ்தான்புல் சாலைகளில் நடப்பதை கனவு கண்டான். அவனால் முடிந்த அளவு ஒவ்வொரு நாணயத்தையும் சேர்த்து முயன்றான். அந்த பயணத்திற்கு காசு கஷ்டத்தினால் அவன் ஒரு சூட்கேஸ் முழுவதும் பீன்ஸ், பிஸ்கெட்டுகள், லெமனேடு, எலுமிச்சை பவுடர் போன்ற சாப்பாடுகளை வாழ்ந்து அந்த கப்பலில் சென்றான். அவன் கப்பலில் நடந்த பல காரியங்களில் பங்கு ஏற்றுக்கொள்ள விரும்பினால் ஜிம்மில் பயிற்சி பெறுவது, கோல்ஃப் விளையாடுவது மற்றும் நீச்சல் அடிப்பது. அவன் மற்றவர்கள் படித்துக்கு மற்றும் பல கலாச்சார காரியங்களுக்கு செல்வதை பொறாமை அடைந்தான். கப்பலில் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு சாப்பாடும் அதிருசியாய் இருந்தது. ஆனால் மிகவும் சிறிய அளவே செலவு செய்ய விரும்பினான். ஆகையால் அவன் எதிலும் பங்கு கொள்ளவில்லை. அவன் பார்க்க துடித்த நகரங்களை பார்க்க முடிந்தது ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு. அவன் கப்பலில் தன் அறையில் அமர்ந்து அவன் எடுத்து வந்த உணவை உண்டான். கடைசி நாளில் ஒரு கப்பலில் பணிபுரியும் நபர் கேட்டார், எந்த பிரியாவிடை விழாவில் அவர் கலந்து கொள்வார் என்று. அப்போது தான் அந்த மனிதன் அறிந்து கொண்டான், அவனுடைய பயணச்சீட்டில் கப்பலில் சாப்பிட சாப்பாடு, கலாச்சார அரங்கங்களில் நடக்கும் எல்லா நாடகங்களில் இந்த பிரியாவிடை விழா அனைத்தும் அந்த டிக்கெட்டில் அடங்கி உள்ளது என்று. இப்போது மிக நேரம் ஆகிவிட்டது. அவன் மிகவும் எளிமையாக தான் வாழக்கூடியதை விட மிக கேவலமாக வாழ்ந்து வந்தான் அந்த கப்பலில். இப்போது இந்த கதையின் கேள்வி என்னவென்றால், நாம் நமது ஆசாரியத்துவ உரிமைக்கு கீழே வாழ்கிறோமா என்று. நமக்கு கொடுக்கப்பட்ட உள்ள இந்த ஆசாரியத்துவங்களுக்கு கீழே நாம் வாழ்கிறோமா? ஆசாரியத்துவம் ஒரு பெரிய பெயர் மட்டுமல்ல. தலைவர் ஜோசப் ஸ்மித் கூறினார், ஆசாரியத்துவத்தின் கோட்பாடுகள் என்றும் இருக்கும், அது கடவுளிடம் நித்தியமாய் இருக்கிறது என்றார். அது தோன்றிய நாளும் இல்லை மற்றும் அதற்கு முடிவும் இல்லை. கடவுள் இருக்கிறார் என்ற ஞானமும் அதற்கு இருக்கிறது. ஆசாரியத்துவத்தின் மூலமாக தெய்வீகம் தெரிவிக்கப்படுகிறது. ஆசாரியத்துவ மனிதனின் உள்ளார்ந்த ஆன்மீக ஆற்றலை மையமாக்கி சிந்திக்க வைக்கிறது. ஆசாரியத்துவத்தில் விசுவாசமாக இருக்கும் மெல்கிசேடேக் ஆசாரியத்துவத்தினர் கடவுள் ஆர் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக இருக்கிறார்கள். அவர்களுடைய விசுவாசத்தினால் கடவுளாகிய பிதா அவர்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறார். இதை புரிந்து கொள்ள கஷ்டமாக இருக்கும், ஆனால் இது அழகானது மற்றும் நான் அதற்கு சாட்சி அளிக்கிறேன்.
That it is true.
The fact that சக்தியை நமக்கு கடவுள் கொடுப்பதின் மூலமாக கடவுள் நம்மீது உள்ள அன்பை காட்டுகிறது. ஆனாலும் நமது செயல்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட உரிமைக்கு கீழே விழுவது போல உள்ளது. ஆசாரியத்துவம் என்னவென்றால், அனைவராலும் சரியாக நமக்கு சொல்லிக் கொடுப்பதை கூற முடியும், ஆனால் அதன்படி நடக்கிறோமா என்பது முக்கியம். கடவுளே, நமக்கு முன் தேர்வு செய்ய வேண்டிய காரியங்கள் உள்ளன. நமது தேர்வு நமது உரிமைக்கு கீழே இருக்கக்கூடாது. இந்த தேர்வினால் நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைப்பதில்லை. நம்மால் என்ன செய்ய முடியும்? நமது ஆற்றலுக்கு முற்றிலும் வாழ முடியுமா? நான் புத்தகங்களில் படிப்பது மட்டுமல்ல மற்றும் மாநாட்டில் கேட்டு கொள்வது மட்டுமல்ல, நாம் தலையை ஆட்டிக்கொள்வதில் மட்டுமல்ல, நாம் அதை இப்போது செய்ய வேண்டும். அதே முக்கியமானது. சகோதரர்களே, நமது ஆன்மீக சுவிட்சை இப்போது செய்ய வேண்டும் என்பதற்கு மாற்றி கொள்ள வேண்டும்.
Attend meetings and nod our heads. We might even smile knowingly and agree. We jot down some action points and we may say to ourselves, that is something I will do. But somewhere between the hearing, the writing of a reminder on our smartphone, and the actual doing, our do-it switch gets rotated to the later position. Brethren, let's make sure to set our do-it switch always to the now position.
நீங்கள் வேத புத்தகத்தில் படிக்கும்போது, தீர்க்கதரிசி கூறும்போது, நீங்கள் காதை கொடுத்து கேட்கும்போது அதன்படி நடக்க பாருங்கள். ஒரு நாளையும் நழுவ விடாதீர்கள். ஆவி உங்களுக்கு ஏதாவது கூறும்போது அதன்படி நடங்கள். உரிமைக்காரர் உடைய புத்தகத்தை படியுங்கள். உங்களிடம் மிக விலை உயர்ந்த கம்ப்யூட்டர் இருந்தால் அதை வெறும் மேஜை பொருள் போல் வைத்து இருப்பீர்களா? இந்த இயந்திரம் பார்க்க நன்றாக இருக்கும், அது பல வேலைகள் செய்யக்கூடும். அதை பற்றி படித்து சாஃப்ட்வேரை பற்றி அறிந்து கொண்டு அதை இப்போது ஆரம்பித்தால்தான் அதை பயன்படுத்த முடியும். அதனுடைய மொத்த செயலையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கடவுளுடைய ஆசாரியத்திற்கு ஒரு கை புத்தகம் உள்ளது. அதை படித்தும் ஆசாரியத்துவ புத்தகங்களை படித்தும் மற்றும் வேத புத்தகங்களை படித்தும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கோட்பாடுகள் உடன்படிக்கைகள் மற்றும் உடன்படிக்கைகளில் 20, 84, 107 மற்றும் 121 பாகங்கள் படிக்க வேண்டும். அதை பற்றி நிறைய படிக்கும் போது அதனுடைய ஆற்றலை அறிந்து கொள்வோம். அதனால் என்ன செய்ய முடியும் என்று அறிந்து கொள்கிறோம். அதை நமது சமுதாயத்தில், நமது குடும்பங்களில் மற்றும் சபையிலும் பயன் செய்கிறோம். நாம் நமது கல்வியிலும் நமது வேலைகளிலும் வெற்றி பெற நன்றாக முயல்கிறோம். நான் அதை மெச்சிக்கிறேன். நான் உங்களை ஆவிக்குரிய காரியங்களிலும் வல்லுநர்களாக ஆவதற்கு கேட்டுக்கொள்கிறேன். நாம் வாழும் இந்த நேரத்தில் வேத புத்தகங்கள் மற்றும் தீர்க்கதரிசி கூறும் அனைத்தும் எளிதாக பெற முடிகிற காலத்தில் வாழ்கிறோம். இது நமது உரிமையாகும். சுவேஷத்தை படித்து அதன்படி நடந்தால் அது நம்முள் வளரும். அவருக்குரிய வெளிப்பாட்டை தேடுங்கள். இயேசு கிறிஸ்துவின் மறுஸ்தாபிதம் செய்யப்பட்ட சுவேஷத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு மிக கஷ்டப்பட வேண்டாம். தலைவர் ஜோசப் ஸ்மித் கூறினார், ஆசாரியத்துவத்தின் மூலமாகத்தான் கடவுள் எல்லாவற்றையும் இந்த பூமியில் உள்ளவர்களுக்கு தெரிவித்தார் என்று.
Please seek the revelations of the Spirit. A sure testimony of
நீங்கள்
Jesus
இந்த கடவுளிடம் இருந்து வரும் வெளிப்படுத்தலை பயன் செய்யவில்லை என்றால் நீங்கள் உங்கள் உரிமைக்கு கீழே வாழ்கிறீர்கள் என்று அர்த்தம். எடுத்துக்காட்டாக சிலருக்கு அவர்கள் நம்புகிறார்கள் என்று அறியாமலே நம்புகிறார்கள். சிலருக்கு இந்த சின்ன மெல்லிய ஓசை வந்திருக்கும், ஆனால் அது மெல்லியது, அதனால் அவர்கள் அதை காண்பதில்லை. அதனால் அவர்கள் சந்தேகத்தை தங்களுடைய மெல்லிய ஓசையை தடுத்து விடுகிறது. வெளிப்பாடும் சாட்சியும் பகிரங்கமாக வருவதில்லை, அது மெல்லியதாகவும் மெதுவாகவும் வரும். ஒரு சில வேளைகளில் அது மிக சிறிய அளவு வரும். சாட்சி நாம் எப்படி பெறுவோம் என்று புரிந்து கொள்வது கஷ்டமாகும். கடவுள் நமக்கு வரி வரியாகவும் கொஞ்சம் கொஞ்சமாகவும் கொடுக்கிறார். ஒரு சில நேரங்களில் நமது சாட்சி பனி பந்து போல் எங்கு திரும்பினாலும் பெரிதாகும். நாம் சிறிய அளவு ஒளியாக ஆரம்பம் செய்கிறோம். நமக்கு ஒரு நம்பிக்கையால் ஒளி மற்ற ஒரு ஒளியுடன் சேர்ந்து ஒரு முற்றிலும் பிரகாசமான நாளாக மாறுகிறது. சரியான நேரத்தில் நமக்கு முற்றிலும் கிடைக்கும். இப்படிதான் நமக்கு சாட்சி வருகிறது என்று வேத புத்தகங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
receiveth more light, and that light groweth brighter and brighter until the perfect day, when in due time we receive of his fullness.
சகோதரர்களை யோசித்து பாருங்கள். நமது பூலோக தன்மைக்கு மேல் சென்று பரலோகத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்வதை பற்றி தனிப்பட்ட வெளிப்பாட்டை தேடி கடவுளிடம் செல்வது நமது உரிமையாகும். நாம் கடவுளிடம் கோட்பாட்டு கேட்போம், நமக்கு தனிப்பட்ட வெளிப்பாட்டை கொடுக்க வேண்டும் என்று. நாம் எதிர்கொள்ளும் கஷ்டங்களுக்கு விடை அவரிடம் நாடி கேட்போம்.
That will enable us to receive and recognize the divine ministering of the Holy Spirit for our specific life situation, for our challenges and our priesthood duties. Now third.
மூன்றாவது, ஆசாரியத்துவ சேவையில் இன்பம் பெறுங்கள். நான் பைலட்டாக இருந்தபோது எனக்கு பல சந்தர்ப்பங்கள் கிடைத்தன. ஒரு கேப்டனாக நான் பல வருஷங்கள் ஓட்டிய எக்ஸ்பீரியன்ஸ் பைலட்டுகளுக்கு பரீட்சை செய்வதற்கு இது எதற்கு என்றால் அவர்கள் இந்த ஜெட்டுகளை நன்றாக ஓட்ட முடியுமா என்று. நான் இந்த பைலட்டுகள் பல வருடங்கள் ஓட்டி இருந்தாலும் அவர்கள் மிக உற்சாகத்தோடு இன்னும் ஏரோப்ளேனுடைய ஓட்டினார்கள். அவர்கள் வானத்தில் பறக்க உற்சாகத்தோடு இயந்திரத்தை எடுத்து சென்றார்கள். அவர்கள் காற்றையும் இந்த வாகனத்தை ஓசையையும் விரும்பினார்கள். அவர்கள் இரவிலும் அதை ஓட்டினார்கள். ஒரு சிலர் உற்சாகத்தை இழந்திருந்தார்கள். ஒரு சிலர் இதை தினமும் செய்யும் கடமையாக நினைத்தார்கள். ஆனால் அவர்களுக்கு எப்படி ஓட்டுவது என்று எல்லா இயந்திர ஞானமும் இருந்தது. அவர்கள் எல்லாம் தெரிந்திருந்தார்கள். நான் அவர்களை தேர்வு செய்தேன். ஆனால் அவர்கள் கண்டு பாவமாக இருந்தது. ஏனெனில் அவர்கள் செய்யும் வேலையை அவர்கள் விரும்பவில்லை. ஆனால் அவர்கள் தினமும் அதை ஒரு கடமையாக எடுத்து சென்றார்கள். நீங்கள் உங்களை கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் ஆசாரியத்து வதினராக ஒவ்வொரு நாளும் செல்கிறீர்கள், கடமையை செய்கிறீர்களா, அல்லது அதிலிருந்து மகிழ்கிறீர்களா என்று. ஆசாரியத்தும் ஒரு அரிய வாய்ப்பாகும். ஏமன் கூறினான், நாம் சந்தோஷப்பட இது அரிய விஷயம் அல்லவா? நாம் கடவுளின் ஒரு துரும்பாக இருந்தோம் ஆல்மா அல்லவா? ஆகையால் சந்தோஷம் படுவோம், களிர் கொள்வோம். சகோதரர்களே, நமது சாதி ஒரு சந்தோஷமானது. நாம் மிக ஆசீர்வாதம் கடவுளை ஆசாரியத்துவத்தினால் சாமில் கூறப்பட உள்ளது. சந்தோஷத்தின் ஒலியை தெரிந்தவர்கள் ஆசீர்வாதம் பெற்றவர்கள். அவர்களுடைய நடை மிக நன்றாக இருக்கும். நாம் இந்த வாய்ப்பை தேடி சென்றால் நமக்கு சந்தோஷம் கிடைக்கும். நாம் ஆசாரியத்துவத்தின் சேவையால் கிடைக்கும் திருப்தியை பார்ப்பதில்லை. ஒரு சில நேரங்களில் நமக்கு கொடுக்கப்படும் சபை வேலைகள் கடுமையாக இருக்கும். நாம் இந்த வாழ்க்கையை கஷ்டத்தாலும் கவலைகளாலும் கடந்து இந்த கடமைகளை கடந்து செல்ல வேண்டாம். நாம் நமது உரிமைக்கு முழுமையாக வாழ்வோம். நமது வீட்டிற்குள் ஆசாரியத்துவ சக்தியை பயன்படுத்துவோம். கடவுளுடைய வார்த்தைகளை படித்து சந்தோஷப்படுவோம். நமது குடும்பத்தில் வேத புத்தகங்களை படிப்போம்.
We live beneath our privileges when we fail to partake of the feast of happiness, peace, and joy that God grants so bountifully. to faithful priesthood servants. Young man,
இளைய ஆண்மகன்களே, சபைக்கு துரிதாக வந்து ராபோஜனத்தை தயார் செய்வது கடினமாக இருப்பது போல் தோன்றினால் அது உங்கள் சபையில் ஒருவர் அந்த வாரம் பட்ட கஷ்டங்களை கடக்க இந்த ராபோஜனம் உதவி செய்வதை பற்றி யோசித்து பாருங்கள். உங்களுக்கு ஹோம் டீச்சிங் கஷ்டமாக தெரிந்தால் நீங்கள் செல்லும் வீட்டுக்கு அது கடவுளுடைய சேவகன் ஒருவன் பார்க்க முடியாத கஷ்டங்களை அனுபவிக்கும் குடும்பத்திற்கு செல்வதை சிந்தியுங்கள். நீங்கள் ஆசாரியத்துவ கடமைகளை செய்யும் போது அது உங்களுடைய புத்தியையும் மனதையும் கண்ணையும் முழுக்க ஆசீர்வதிக்கும். ஆசாரியத்துவத்தை வைத்து இருப்பவர்களுக்கு நமது இருதயத்தையும் கெட்டியாக கொள்ள வேண்டும்.
May we diligently seek to learn the doctrine of the Holy Priesthood. May we strengthen our testimonies line upon line by receiving the revelations of the Spirit. And may we find true joy in daily priesthood service. As we do these things, we will begin to live up to our potential and privileges.
என் அருமை சகோதரே, நாங்கள் ஆசீர்வாதத்து கோட்பாடுகளை படித்து நமது சாட்சி உறுதி பெற முயலும். இது நமக்கு ஆவியின் வெளிப்பாடாக ஒவ்வொரு வரியாக நமக்கு வந்து நாம் தினம் செய்யும். இது நான் அப்போஸ்தல் சாட்சி அளிக்கிறேன். மேலும் உங்களுக்கு என் ஆசீர்வாதத்தை இயேசு கிறிஸ்து நாமத்தில் கொடுக்கிறேன். ஆமேன்.
I am grateful to be with you in this.
எல்லா உலக ஆசாரியத்துவத்தின் இந்த கூட்டத்தில் உங்களுடன் இருப்பதற்கு நன்றியுள்ளேன். இன்றிரவு நாங்கள் பல இடங்களிலும் மற்றும் ஆசாரித்துவ சேவையின் அதிக நிலைகளிலும் இருக்கிறோம். ஆனால் எல்லா பல வகை சூழ்நிலைகளிலும் எங்களுக்கு ஒரு பொதுவாகம் தேவையாயிருக்கிறது. அது எமது ஆசாரித்துவத்தின் கடமைகளை கற்றுக்கொள்ளவும் மற்றும் அவைகளின் சக்தி கடமைகளை செய்ய வளர செய்வதற்காகவும். ஒரு உதவிக்காரனாக நான் ஆர்வமாக அதை உணர்ந்தேன். ஒரு சிறிய சபையின் கிளையில் நான் ஐக்கிய அமெரிக்காவில் கிழக்கு பக்கத்தில் நியூ ஜெர்சியில் வாழ்ந்தேன். அந்த கிளையில் நான் மாத்திரம்தான் ஊழியக்காரன். எனது மூத்த சகோதரன் மாத்திரம்தான் ஒரு ஆசிரியர். அங்கே வசிக்கும் போது அந்த கிளையில் ஆசிரியன் ஒருவரும் இல்லை. நான் எப்படி ஒரு ஊழியக்காரனாக இருக்கும் போது எனது குடும்பம் யூட்டாவுக்கு குடியேறினார்கள். அங்கே எனது ஆசாரித்துவ வளர்ச்சியை அதிகரிக்க 3 அபூர்வமானவர்களை கண்டு
கொண்டேன். And Brother Gibson, when I was there, because I'm sure I was living below the potential that I had. And I even thought of who I could have gone and converted in the neighborhood, but that was a long shot. I can think of Frank Turgeon across the street. He went to prison. And then Petey, he went to prison, too. It was a tough neighborhood. While I was still a deacon, my family moved to Utah.
அங்கே எனது ஆசாரித்துவ வளர்ச்சியை அதிகரிக்க 3 அபூர்வமானங்களை கண்டு கொண்டேன். முதலாவது, தலைவரானவர் எப்படி குடும்ப அங்கத்தினர்களுடன் உட்கார்ந்து என்று. இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவின் விசுவாசமானது ஒவ்வொருவருக்கும் பிரமாத அன்மை வழி அமைத்து. மூன்றாவது, முழுமையான ஆசாரித்துவ குறிக்கோள் ஆனது மனிதர்களின் இரட்சிப்புக்கான ஊழியம் என்ற பகிர்ந்த திட நம்பிக்கை. அந்த நல்லதாக ஸ்தாபிக்கப்பட்ட தொகுதி மாத்திரமாக வித்தியாசம் செய்யவில்லை. அங்கே இருந்தவைகள் இல்லை. நீங்கள் இருக்கும் எந்த சபையின் பகுதிகளிலும் இருக்கும். இந்த மூன்று பொருட்களும் உங்களின் ஆசாரித்துவ அனுபவங்களில் ஒரு பகுதியாகும். அதை நீங்கள் கடினமாக அறிந்து கொள்வதில்லை. உங்களில் மற்றவர்களுக்கு அந்த வளர்ச்சியின் தேவையான உணர்வு கொள்வதில்லை மற்றும் உங்கள் கண்ணுக்கு தெரியதாயிருக்கும். இருந்தாலும் அவைகள் தெளிவாகவும் மற்றும் கவர்ச்சியாகவும் ஆவியால் தெளிதுபடுத்த நான் ஜெபிக்கிறேன். ஆசாரித்துவத்தில் வளர இந்த மூன்று உதவிகளை நீங்கள் பெறுமதிக்கும் மற்றும் அவைகளை பாவிக்கும் என்பதை உங்களுக்கு துரிதப்படுத்த வேண்டும் என்பதே எனது பேச்சின் குறிக்கோள். அதை நீங்கள் செய்தால் உங்களின் சேவை நல்லவைகளுக்கு உருவமாக்கப்படும். அதை நீங்கள் விரும்பினால் உங்களின் ஆசாரித்துவ சேவை பரலோக பிதாவின் குழந்தைகளை ஆசீர்வதிக்கும். ஆசிரியன் குடும்பத்திற்கு ஆயர் தலைவராக என்னை அழைப்பு செய்த பொழுது அதை அந்த முதலாவது பொறுப்பை அறிந்தேன். அது உங்களுக்கு சின்னதாக பொருளாக இருக்கலாம், ஆனால் ஆசாரித்துவ சக்தியின் உணர்ச்சியை அது எனக்கு கொடுத்தது. அப்போதுமிருந்து ஆசிரியத்துவத்தின் எனது சேவையில் அது மாற்றியது. அடிப்படையாக இளைய ஆசிரியர்களின் கருத்துக்களை உலக அறிவுள்ள மனிதர்களை கருத்துக்களைப் போல அவர் மதியை செய்தார். மற்றவர்கள் தங்களது பேச்சுக்கள் முடிக்கும் வரை அவர் பொறிந்திருந்தார். அவர் செவி கொடுத்தார். எதை எப்போதும் செய்ய வேண்டும் என்று அவர் தீர்மானம் செய்த பிறகு ஆவியானது அந்த தீர்மானங்களை உறுதிப்படுத்தியது போல தோன்றியது. தலைவன் ஆனவர் குழுமத்தின் அங்கத்தினர்களோடு உட்கார வேண்டும் என்று வேதம் சொல்கிறது என்று நான் இப்போது உணர்கிறேன். ஆண்டுகளுக்கு பிறகு ஆயராக எனது ஆசிரிய குழுமத்தில் அவர்களுக்கும் மற்றும் நானும் நான் இளைய ஆசாரியனாக கற்றுக்கொண்டவர்களை கற்றுக்கொண்டோம். 20 ஆண்டுகளுக்கு பிறகு நான் ஒரு ஆயராக குழும பயன் திறங்களை கண்டுகொள்ள எனக்கு சந்தர்ப்பம் இருந்தது. கூட்டார கட்டிடங்களில் அல்ல, ஆனால் மலைகளிலும் கூட. ஒரு சனிக்கிழமை நடந்த நிகழ்ச்சியின் போது எங்களது ஒரு குடும்ப அங்கத்தினர் இரவு முழுவதும் காடு வனத்தில் காணாமல் போய்விட்டார். அவரிடம் சூடான ஆடைகளும் சாப்பாடு மற்றும் இடம் ஒன்றும் அவரிடம் இருக்கவில்லை என்பதை எனக்கு தெரியும். அவரை தேடி பார்த்தோம், ஆனால் வெற்றி இல்லை. அவருக்காக ஜெபம் ஒன்றதாக செய்ததை என் ஞாபகத்தில் இருக்கிறது. சிறிது நேரத்தில் பிறகு சமாதானமாக உணர்ச்சி எங்களுக்கு தீர்ந்து கொண்டது. காணாமல் போன எமது குடும்ப அங்கத்தினர் அங்கே எங்கோ பாதுகாக இருக்கிறார் என்ற உணர்ச்சி வந்தது. குடும்பமானதே எது செய்ய வேண்டும் என்று செய்யக்கூடாது என்று எனக்கு தெரிவு வந்தது. அவனை கண்டுபிடித்தவர்கள் காட்டில் அங்கே அவள் பாதுகாப்புக்கு போனாள் என்று விவரித்த போது நான் அந்த இடத்தை உணர்ந்தேன். இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தின் சக்தியின் ஆசாரித்துவத்தின் குழுமத்துக்கு வெளிப்படுத்துதல் எனக்கு ஒரு அற்புதமானது. நாங்கள் எல்லோரும் அந்த நாள் ஆசாரிய சக்தியால் உணர்ச்சி அடைந்தோம். 2வது சாவியானது பிரமாத விசுவாசத்தால் வரும் ஒவ்வொருவருக்கான அன்பு அதிகரிக்கும் கல்வி அறிவு. எது முதல் வர வேண்டும் என்பது எனக்கு தெரியாது, ஆனால் ஆசாரியத்துவத்தில் பிரமாதமாக மற்றும் அதிகரிக்கும் கற்புகள் இருக்கும்போது அவை இரண்டும் எப்போதும் அங்கே இருக்கும். சபையின் முன்னைய நாட்களில் இந்த சகாப்தத்தில் ஆசாரியத்துவத்தின் வலிமையின் அதிகாரிகளை அவர்கள் கத்தரிடம் இருந்தது கட்டளை பெற்று கொண்டார். ஆசாரியத்திற்காக அவர் பாடசாலை அமைக்க செய்ய வேண்டும். கற்றுக் கொடுப்போரும் மற்றும் கற்றுக்கொள்வோருக்கும் அங்கே ஒவ்வொருவருக்கும் அன்பு இருக்கும் என்பதே கர்த்தரின் கோரிக்கையாகும். ஆசாரியத்துவத்தை கற்றுக்கொள்ளும் இடத்தை அமைக்கும் மற்றும் கற்றுக்கொள்பவர்கள் எதை அறிய வேண்டும் என்பதற்கு கர்த்தரின் வார்கள் ஆனது. உங்களால் ஒழுங்கு செய்யவும் ஒரு இல்லத்தை ஸ்தாபிக்கவும் கற்றுக்கொள்ளவும் முறைப்படியான இல்லமானது. உங்களில் ஒருவனை ஆசிரியனியாக நியமிக்கவும் ஒரே நேரத்தில் எல்லோருக்கும் பேச்சு செய்ய தேவையில்லை. ஒருவன் ஒரு நேரத்தில் பேசவும் எல்லோரும் அவனுக்கு செவி கொடுக்கும். ஒவ்வொருவருக்கும் பேசி முடிந்த பிறகு எல்லோரும் உபதேசி ஒவ்வொரு மனிதனும் சமமான உரிமை பெறலாம். நாங்கள் ஏற்கனவே அறிந்தவைகளை கர்த்தர் எமக்கு விவரிக்கிறார். அதாவது ஆசாரித்து குழுமத்தின் வலிமையையும் அல்லது ஆவியின் வெளிப்படுத்துதலை வரவைக்கும் வகுப்பு. வெளிப்படுத்துதல் ஒன்று மூலமாகவே இயேசு தான் கிறிஸ்து என்று நான் அறியலாம். நாங்கள் கொள்கைகளை கற்றுக்கொள்ள அந்த விசுவாசத்தின் ஏனைய முதல் படி கோட்பாடு மற்றும் உடன்படிக்கைகளின் 88 பகுதியின் 123 மற்றும் 124 பக்கத்தில் ஒவ்வொருக்காக அன்பையும் மற்றும் மற்றவர்களின் குறைகளை கொண்டு கொள்ளக்கூடாது என்று கர்த்தர் மன அழுத்தம் செய்கிறார். ஒரு நன்மையாகவும் மற்றும் சந்தோஷ சகோதரர்களாகவும் அன்பின் பத்திரத்தின் மூலமாக மேலே தூக்க கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட ஆசாரித்துவத்தின் பாடசாலையில் அனுமதியின் மூலமாக நாம் ஒவ்வொருவரும் உடன்படிக்கை செய்துள்ளோம். அந்த பயிற்சிகள் இன்று நாங்கள் தொடர்பு செய்வதில்லை. ஆனால் விசேஷமான ஆசாரியத்தின் கற்றுக்கொள்ளும் அன்பின் பத்திரத்தை நான் கண்டு கொள்கிறேன். கற்றுக்கொள்ளும் சுவிசேஷத்தின் உண்மையின் காரணம் மற்றும் பலனை நாம் பார்க்கிறது இருக்கிறது. அன்பானம் ஆவது உண்மை உறுதிப்படுத்த பரிசுத்த ஆதி ஆவியானவரை பிரசன்னம் செய்ய அழைக்கும் மற்றும் கற்கும் தெய்வீக உண்மைகளின் மகிழ்ச்சியானது மக்களின் இருதயத்தில் அன்பை உருவாக்கும். அத்துடன் நேர்மாறமும் உண்டு. வாதம் அல்லது பொறாமை என்பதை பரிசுத்த எங்களுக்கு கற்பிக்கும் மற்றும் வெளிச்சத்தை உண்மையை பொறுத்தவருக்கு சக்தியை குறுக்கிடும். கற்றும் அனுபவங்கள் வராதவர்களுக்கு ஏமாற்றான உணர்ச்சிகள் பின்பற்றும். ஒன்றாக கற்றும் ஆசாரித்துவத்தின் எப்போதும் பிரமாத சமாதானம் செய்வர்களாக தோன்றுகிறது. ஆசாரியத்துவத்த வகுப்புகளிலும் மற்றும் குடும்பங்களிலும் நீங்கள் இதை பார்க்கலாம். வேறுபாடுகள் இருக்கும் போது பொதுவானங்களை கண்டுபிடிக்கும் மக்களுக்கு இது ஒரு பரிசு பொருள். ஒருவர் சொன்னது திருத்தமில்லை, ஆனால் பங்களிப்பு என்பதை பார்ப்பது ஒரு பரிசு பொருள். கிறிஸ்துவின் தூய அன்புடன் போதுமையாக மற்றும் சமாதானம் செய்வராக இருக்கும் ஆர்வம் இருக்கும் போது குழுமங்களிலும் மற்றும் வகுப்புகளிலும் ஒற்றுமை நிகழ முடியும். அதற்கு பொறாமை மற்றும் பணிவும் தேவை. ஆனால் இடவுகள் கஷ்டமாயிருந்தாலும் அதை செய்ய முடியும். ஆசாரியத்துவம் தரித்தவர்களால் குழுமங்களிலும் செய்யும் தீர்மானங்களை கர்த்தரின் மேல் நோக்கியாக அளவு கொள்ளலை மூலமாக நிகழ செய்ய முடியும். அங்கே பிரமாத விசுவாசம் மற்றும் அன்பும் இருக்கும் போது அதை நிகழ செய்ய முடியும். எங்களின் தீர்மானங்களுக்காக கர்த்தரின் மேல் உழப்பத்தின் தேவைகளை இப்படியாக இருக்கும். இந்த குழுமங்கள் செய்த ஒவ்வொரு தீருதல்கள் ஒரு மனதாக குரலாகும். ஒவ்வொரு குழும அங்கத்தினர்களும் அந்த தீருதலுக்கு சம்பந்திக்க வேண்டும். ஆசாரியத்துவத்தின் கற்கு மூன்றாவது உதவியானது பகிர்ந்து கொள்ளும் திட நம்பிக்கையால் வருடம் வரும். அதாவது ஆசாரித்துவத்தை தரித்து மற்றும் பயிற்சி செய்ய கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து மற்றும் நம்பிக்கை செய்கிறார். மனிதர்களின் இரட்சிப்பிற்காக ஊழியம் செய்வதாகும். இந்த பகிர்ந்து கொண்ட திட நம்பிக்கை குழுமங்களின் ஒற்றுமைகளை கொண்டு வரும். ஆவியான குமாரனான நாங்கள் பிறப்புக்கு முன்றாக அப்படி தயார் செய்யப்பட்டோம் என்று வேத கணக்கால் அறிய தொடக்கலாம். எங்கள் வாழ்க்கையில் பிரமாத ஆசாரித்துவத்தின் உண்மைகளை பற்றி கர்த்தர் பேசும்போது கர்த்தர் சொன்னார், பிறப்புக்கு மூலமாக அவர்கள் மற்றவர்களும் உலக ஆவிகளினால் முதப்பாடங்களை பெற்றார்கள் மற்றும் அவரின் திராட்சை தோட்டத்தில் மனிதர்களில் இரட்சிப்புக்காக ஊழியம் செய்ய கர்த்தரின் செலுத்தக்கூடிய நேரத்தில் வர தயார் செய்யப்பட்டார்கள். ஆசாரியத்துவத்தில் மனிதர்களின் ஆவிக்காக ஊழியம் செய்தது எங்களின் பகிர்ந்து கொள்ளும் கடமையாகும். கற்பதற்கு மேலாக நாம் அதிகமாக செய்வது எமது கடமை. எவ்வளவு கஷ்டங்கள் எமக்கு வயதால் வந்தாலும் அது எங்களது இருதயத்தில் ஆழமாக செல்ல வேண்டும்.
In the bloom of life or the trials that come with age can turn us from.
பிட்டரில் ஒரு பிரதான ஆசிரியனை அவரின் வீட்டில் பார்க்க சென்றேன். அவருக்கு குழுமத்துக்கு இப்போது வர முடியாது. அவர் தனியாக வாழ்கிறார். அவரின் அழகான மனைவி இறப்பு அடைந்தார். அவரின் குழந்தைகள் தூரமாக வசிக்கிறார்கள். அவரின் உடல்நோய்கள் ஊழியம் செய்ய தடை செய்கிறது. அவர் இன்றும் பாரம் தூக்கி கடல் பயிற்சி செய்கிறார். நான் அவரின் வீட்டில் உள்ளே சென்ற போது என்னை வரவேற்க ஒரு உதவியுடன் நின்று கொண்டிருந்தார். ஒரு நாட்களில் என்னை உட்கார அழைத்தார். நாங்கள் ஆசாரித்துவத்தின் அன்பு சந்திப்புகளை பற்றி பேசினோம். பிறகு மிகவும் பிரமாத ஆர்வத்துடன் அவர் எனக்கு சொன்னார், நான் ஏன் வாழ்கிறேன், ஏன் இன்னும் இருக்கிறேன் என்றால் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் ஒன்றும் எனக்கு செய்கிறார் என்று அவரிடம் சொன்னேன். அவரின் விசுவாசம் மற்றும் அவரின் அன்பால் என்னை தூதுக்கிறார். அந்த சிறு வருகையிலும் என்னை இன்னும் நல்லா இருக்க அவர் செய்தார். அவரின் மன உறுதியின் உதாரணம். நான் மற்றவர்களுக்கும் மற்றும் கர்த்தருக்கும் சேவை செய்ய அதிக முயற்சி செய்ய எனக்கு உணர்ச்சி செய்தது. அவரின் கவலையான குரல் மற்றும் அவரை கண்களாலும் அவரின் கேள்விக்கு நான் பதில் கொடுக்கவில்லை என்று நான் அறிந்தேன். அவரின் சேவை செய்யும் சக்தி தடப்பினாலும் என் கர்த்தர் தன்மை வாழ செய்கிறார் என்று சோதித்தார். அவரை வழக்கமான மனமுடைய வழியாக நான் அவரை பார்க்க வந்ததற்கு எனக்கு நன்றி சொன்னார். அவள் பிற்கால பரிசுத்தவான்களின் இடையே அவளின் அதிக வாழ்வில் வாழ்ந்திருந்திருக்கிறாள். ஆனால் இன்றும் அங்கத்தினரில்லை. அவள் நடந்து எனக்கு கதவை காட்டினாள். பார், எனக்கு இன்றும் செய்ய முடியாது என்று சொல்ல என்னை நோக்கினார். நான் அவளை சபையில் ஞானஸ்நானம் செய்ய முயற்சிக்கிறேன், ஆனால் எது முடியாமல் இருக்கிறது. எனக்கு மற்றும் அவருக்கும் புன்னகை செய்தால் நான் எனது வீட்டை நோக்கி நடந்தேன். அவரின் கேள்விக்கான பதில் நீண்ட கடந்ததாக அவரின் இருதயத்தில் நடுவு செய்துள்ளது. அந்த துணிச்சலான அந்த புறத்தான ஆசிரியன் 10 வருடங்களாக ஆசாரியத்துவத்தின் கடமையை செய்ய முயற்சிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலம் மாத்திரமே உடன்படிக்கையால் ஞானஸ்நானம் செய்து அவன் இறைச்சின் ஆசீர்வாதங்களை பெறலாம் என்று அவருக்கு தெரியும். ஒவ்வொரு குடும்பத் தலைவர் ஊழியக்காரங்களிலிருந்து பிரதான ஆசிரியன் வரை அவரும் உடன்படிக்கையால் அவருக்கு கற்றுக்கொடுக்கப்பட்டது. அவரின் ஆசாரியத்துவத்தின் சத்தியம் மற்றும் உடன்படிக்கையும் பற்றி அவர் நினைவு செய்து மற்றும் உணர்ந்தார். அவர் இன்றும் அதை வைத்திருக்கிறார். எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர் ஒரு சாட்சி மற்றும் இரட்சகருக்கு ஒரு ஊழியன். ஏற்கனவே அது அவரத்தின் இருதயத்திலிருந்து அவரின் விருப்பமானது. அதாவது அவள் இயேசு கிறிஸ்துவின் பாவ நிவர்த்தியலால் மற்றும் பரிசுத்த உடன்படிக்கையில் வைப்பதாலும் மனம் மாறுதல். நித்தியத்தை விட ஆசாரித்துவத்தின் வகுப்பு நாட்கள் இந்த வாழ்க்கையில் மிகவும் சின்னதாகும். ஆனாலும் குறைய வாழ்க்கையிலும் அவர் நித்திய பாடங்களின் தேர்ச்சி அடைந்தார். அங்கே கர்த்தர் அவரை அழைக்கிறாரோ அவர் ஆசாரித்துவ நித்திய பாடங்களை அவர் கொண்டு செல்வார். அந்த வாழ்க்கையின் ஆசாரித்துவ பாடங்களை அவர் ஆர்வமாக கொள்ள வேண்டும். அத்துடன் நிகழக்கூடியவைகளை பற்றி நம்பிக்கையாக இருக்க வேண்டும். எங்களில் சிலர் கர்த்தரால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிகழக்கூடிய வகைகளை உச்சநிலை செய்வோம். இந்த இளைய வாலிபன் தனது வெல்ச் கிராமத்தை விட்டு தேவனின் அப்போஸ்தலர்களை கேட்டு பூமியில் தெய்வீக ராஜ்யத்தை வந்தார். பரிசுத்தவான்களுடன் கடலோடி அமெரிக்காவுக்கு வந்தார். வெற்று நிலத்தை கடந்து மேற்குக்கு வண்டி ஓட்டினார். விவசாயத்துக்கு நிலத்தை தயார் செய்து ஏர் உழுவது அவர்களின் ஆசாரியத்துவத்தின் சேவையாகும். கர்த்தான் ஊழியத்திற்கு போக சிறிய பணத்துக்கு தனது விசுவாசத்தை விற்பனை செய்தார். கடலை கடந்து ஊழியம் செய்த தன்னுடைய கிராமத்துக்கு திரும்பவும் அழைக்கப்பட்டார். அதன் மூலமாக ஆசாரித்துவ சகோதரர்களுடன் கற்றுக்கொள்ள அவர் வழியை கண்டு கொண்டார். அவர் ஆர்வமுள்ள ஊழியக்காரன். இங்கிலாந்தில் 4 தரமாக இருந்த பிரதம மந்திரியைக்கு இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தை கொடுக்க வெல்ச் வீதிக்கு நடந்தார். அவர் பிரதான மனிதர் தனது மாளிகைக்கு உள்ளே அவரை வர அனுபவித்தார். அவர் ஈட்டன் காலேஜ் மற்றும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் பட்டதாரி. அந்த ஊழியக்காரன் மனிதரின் தொடக்கம், உலக வரலாற்றின் இயேசு கிறிஸ்துவின் மத்திய பங்கு மற்றும் நாடுகளில் விதியை பற்றி பேசினார். கூட்டத்தின் இறுதியில் விருந்தளிப்பவர் ஞானஸ்தானத்தை எடுப்பதற்கு மறுத்தார். அவர்கள் பிரியும் போது அந்த உலகத்தின் ஒரு மகத்தான ராஜ்யத்தின் தலைவர் அந்த தாழ்மையான ஊழியக்காரனிடம் கேட்டார், எங்கே நீ கல்வி பெற்று கொண்டாய் என்று. கர்த்தனின் ஆசாரித்துவத்தில் தான் அவரின் பதிலாகும். நான் ஒரு நல்ல பாடசாலைக்கு அனுமதிப்பட்டிருந்தால் எனது வாழ்க்கை மிகவும் செழிப்பாக இருந்திருக்கும் என்று நீங்கள் சில வகையில் நினைக்கலாம். கர்த்தரின் உங்களுக்காக மற்றும் அவரின் பாடசாலைக்கு நுழைய அவர் கொடுத்திருக்கும் சந்தர்ப்பத்தையும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று நான் ஜெபிக்கிறேன். அக்கறை மற்றும் ஆசாரித்துவத்தின் தாழ்மையையும் நீங்கள் இருந்தால் தெய்வீக அறிவின் செல்வாக்கம் உங்களுக்கு மேல் ஊற்றப்படும். துன்மார்க்கங்களை எதிர்ப்பு செய்யவும் மற்றும் இராச்சிய வழிநோக்கம் உங்களை பிரகடனம் செய்யும் சக்தியால் நீங்களும் வளர்வீர்கள். மேன்மைப்படுத்தும் வழியை மற்றவர்களுக்கு கொடுப்பதால் நீங்கள் சந்தோஷ மகிழ்ச்சியை கண்டு கொள்வீர்கள். உங்கள் குடும்பம் ஒரு கற்கும் இடமாகும். ஆசாரத்துவத்தின் சாவின் மறுஸ்தாபிக்கப்பட்டுள்ளது என்று நான் சாட்சி செய்கிறேன். தலைவர் தாமஸ் எஸ் மான்சன் இந்த சாவிகளை தரித்திருக்கிறார் மற்றும் அவைகளை பயிற்சி ஆசிரியத்துவத்தை தரித்தவருக்குள் நீங்கள் கௌரவமாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து வாழ்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.
The benediction will then be offered by Elder Joseph W. Setati of the 70. President Martin.
We sat here this evening just before we commenced this.
இந்த மாலை நேரத்தில் இங்கள் உட்கார்ந்திருந்து இந்த மாளிகையை உணர்ந்தோம்.
இந்த கூட்டத்தில்
நாங்கள் நம்மள் அனைவரும் பரிசுத்த ஆசீர்வாதங்களை
பெற்றிருக்கின்றோம்.
இன்று நான் பேசுவதற்காக நான் யோசித்து முயன்றேன். நான் தினமும் என்ன செய்ய வேண்டும் என்று அதை குறித்து நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சில காரியம் குமாரர்களும் குமாரத்திகளுக்கும் சார்ந்திருக்க வேண்டியதாக இருக்கிறது.
So I simply want to begin by declaring, brethren,
சகோதரர்களே, மாலை நேரத்தில் கூடியிருப்பது மிக்க நன்மை. நேரத்துக்கு பொருத்தமாக அருமையான தேவனின் ஆசாரிய உத்தவத்தை குறித்து செய்திகளை கேட்டோம். நான் உங்களோடு சேர்ந்து மிகவும் உற்சாகம் அடைந்தேன். இந்த இரவு என் மனதில் இருந்த ஒரு காரியத்தை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இது ஏதாவது ஒரு வகையில் நாம் பெற்றிருக்கிறோம். ஆசாரியத்துவத்தின் சத்தியம் மற்றும் அதை சொந்த தகுதியில் அதை உபயோகிக்கிறது குறித்து இதாக இருக்கிறது. நான் உடன்படிக்கை கொட்டுப்பாட்டு 121 அதிகாரத்திலிருந்து படித்து தொடங்குகிறேன். ஆசாரிய உத்துவம் கடுமை பரலோகத்தின் வல்லமையும் சேர்ந்திருக்கிறது. பரலோகத்தின் வல்லமையை ஒருபொழுதும் ஆணித்திய மூலமாக செயல்படுத்த முடியாது. அதை நாம் மேல் அதிகாரிக்கப்பட்டிருப்பது உண்மை. ஆனால் நாம் பாவத்தை மறித்தால் மற்றும் பெருமையை வெளிப்படுத்தினால் மற்றவர்கள் ஆத்துமாக்களை வற்புறுத்தி அதிகாரம் கொண்டால் எந்த விதமான ஆநீதி இருந்தால் பரலோகம் தள்ளி போகும், கர்த்தரின் ஆவி விலகி போகும். அப்படி எந்த விலகி போனால் ஆசாரி உத்தவத்திற்கு ஆமேன். இது ஆண்டவரின் அதிகாரத்தை குறித்து ஒரு கர்த்தரின் கட்டாயமான வார்த்தை. ஆண்டவரின் ஆசாரிய உத்தவத்தின் பெற்றவர்களின் கடமை சந்தேகப்படக்கூடாது. அதிகம் புது மக்களால் தார்மிக்க தருணத்தை எது வேண்டுமானால் நீங்கள் செய்யலாம் என்று படிப்படியாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. சமூகத்தில் தார்மிக்க மாற்றத்தின் குறித்து எனது அதிகம் நாள் வாழ்க்கையில் சாட்சி அளிக்கிறேன். ஒரு காலத்தில் சபை தரமும் மற்றும் சமூகத்தின் தரமும் ஒரு சமமாக இருந்தது. ஆனால் இப்பொழுது ஆழமாக மேலும் மேலும் ஆழமாக ஆகிறது. அநேக அசைப்படத்திலும் மற்றும் தொலைக்காட்சியில் இருந்து வருகிற ஒழுக்கம் தேவனின் கட்டளைக்கு எதிர்ப்பாக இருக்கிறது. அந்த அழுக்கு சம்பந்தப்பட்ட காரியத்தில் நிலைப்படாதிருங்கள். இன்று நாம் இசைகளில் பாடல் வரிகளும் அதே பாதையில் இருக்கின்றன. The lyrics in much of today's music fall in the same category. The profanity. தேவனின் வார்த்தை அனவசியமாக திரும்ப திரும்ப உபயோகிக்கின்றது. என்னோடு நினைவு கூறுங்கள். Sadly, the Lord's name is taken in vain over and over again. Recall with me. என்னோடு நினைவு கூறுங்கள். 10 கட்டளைகளில் 9 பற்றி ஆண்டவர் மோசாய்க்கு சைனாய் மலையில் வெளிப்படுத்தினார். அபாசம் படங்களை உன் தேவனாய் கர்த்தனை நாமத்தை வீணால வழங்கப்படாதமாய் கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணையை வழங்கிறவன் தண்டியாமல் விட்டார். யாராவது இதில் நிலைப்பட்டிருப்பதற்கு இருப்பதில் நான் மிக்க வருத்தப்படுகிறேன். உங்களுக்கு எந்த காரியம் பெருமை தரக்கூடியது இருந்தால் விலகி போங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அபாசப்படங்களிலிருந்து முழுக்கமாக தூரமாக இருங்கள். அதை எப்பொழுதும் பார்க்காதீர்கள். இந்த அடிமையிலிருந்து வெளிவருவது மிக்க கடமம் என்று வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மது, புகை மற்றும் எந்த போதை தரக்கூடியதிலிருந்து விட்டு விழுங்குங்கள். அந்த அடிமையிலிருந்து வெளியே வருவது மிக்க கடமை. உங்களில் பாவத்தில் மற்றும் தீவினில் இருந்தால் எது காப்பாற்றும்? நான் என் பலமான சாட்சி இயேசு சுவிசேஷத்தின் பாதுகாப்பை வழிநடத்தும் என்று அறிவிக்கிறேன். நீங்க மர்மன் புத்தகத்தை படிக்கவில்லை என்றால் படியுங்கள்.
If you do so prayerfully,
நீங்கள் ஜெபத்தோடு நேர்மையான சித்தமையோடு உண்மையை அறிய வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவரால் அது உண்மையை வெளிப்படுத்தும். தீர்க்கதரிசி தேவனை அவனுடைய ஒரே குமாரன் இயேசு கிறிஸ்துவையும் பார்த்தார் மற்றும் இந்த சபை உண்மை என்று உங்களிடம் இந்த சாட்சி இல்லை என்றால் பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த சாட்சியை பெற்ற பிறகு அதை வைக்க வேண்டுமானால்
For the testimonies of others will carry you only so far. Once obtained,
அந்த சாட்சியை பெற்ற பிறகு அதை வைக்க வேண்டுமானால் தவறாமல் ஜெபியுங்கள், சுவிசேஷத்தை படியுங்கள், சபைக்கு போகுங்கள்.
You young men, attend seminary.
இளைஞர்களை செமினரி மற்றும் இன்ஸ்டிடியூட்டுக்கு செல்லுங்கள். உங்களில் ஏதாவது தவறுகள் இருந்தால் நீங்கள் ஐயிடம் பேசுங்கள். எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அது மனம் திரும்புதலுக்கு செய்ய முடிய நீ சுத்தமாக்கி நீங்கள் சுத்தமாக இருங்கள். மனம் திருந்தினால் கர்த்தர் சொன்னார், உங்கள் பாவங்கள் சிவனாயிருந்தாலும் உரைத்த மலையைப் போல் பெண்மையாகும். கர்த்தர் அதை எப்பொழுதும் நினைக்க மாட்டார். மனசுக்குமாரன் விவரித்தார், நாம் இந்த உலகத்தில் இருந்தாலும் உலக காரியத்தை செய்யக்கூடாது. பொய்யான வார்த்தையை தவறி உண்மையான ஆண்டவரின் கட்டளையை கீழ்ப்படைய வேண்டும்.
Which God has commanded. Now I thought a lot late.
இப்பொழுது சில இளைஞர்களை நேத்து குறித்து நினைத்தேன். திருமணம் செய்யாமல் தடுத்து நிற்பவர்கள் இருந்தும் அதை நீங்கள் செய்ய உணர்த்தப்படவில்லை. நான் அழகான இளம் பெண்களை திருமணம் செய்யாத செய்ய விருப்பிருப்பவர்களை அவர்களுக்கு வாய்ப்பில்லாமல் இருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். இதற்கு காரணம் இளமான்கள் திருமணத்தை தள்ளி வைப்பதால். இது புது சம்பந்தமில்லை. இதை குறித்து நமது பின் தீர்க்க தரிசிகள் கூறினார். ஒன்று இரண்டு உதாரணங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தலைவர் ஆர்எல் பி லீக் சொன்னார், நாம் திருமணம் காலத்தில் அருமையாக பெண்களிடம் திருமணம் செய்ய தள்ளி வைத்தால் நீங்கள் ஆசாரிய உத்தவித்த கடமைகளை பெற தகுதியற்றவர்கள். தலைவர் கார்டன் பி இங்கிலி சொன்னார், திருமணம் செய்ய விரும்பி செய்ய முடியாமல் இருக்க தனியாக இருக்க சகோதரிகளுக்கு எனது இதயம் தொடர்கிறது. நமது சமூகத்தில் அநேக இளம் ஆண்கள் அத்தகைய காரியங்களை செய்யாமல் இருப்பவர்களுக்கு எனது அனுதாபம் குறைகிறது. நீங்கள் திருமணம் செய்யாதிருப்பதற்கு அநேக காரணங்கள் இருக்கலாம். பண வசதி மற்றும் கவலை இருந்தால் நான் உத்தரவு தருகிறேன், போதுமான நிலைமையில் இருந்து கொஞ்சம் குடும்பத்தில் இருப்பதற்கு வெட்கம் படுவது இல்லை என்றார். பொதுவாக சவால் ஒற்றுமை உண்டாக்கும் மற்றும் அநேக கஷ்டங்களில் நிலையில் சேவை செய்ய முடியும். நீங்கள் அத்தகைய செய்யப்பட பயப்பீடுகளா? விசுவாசத்தை செயல் செய்யுங்கள். உங்களுக்கு பிடித்த பெண்ணை தேர்ந்தெடுங்கள். நீங்கள் அப்படி செய்தால் உங்கள் திருமணம் வெற்றி பெறும்.
If you are resourceful and if you are committed to making your marriage work. Perhaps you're having a little too much fun.
தனிமையாக இருந்து உலக உல்லாச மகிழ்ச்சியை விரும்புகிறீர்கள். விலை உயர்ந்த கார்கள் வாங்குகிறீர்கள். உங்கள் நண்பர்களோடு மகிழ்ச்சி அடைகிறீர்கள். நான் அதே போல் கூட்டத்தை கண்டிருக்கிறேன். நான் ஏன் இந்த இளம் பெண்களோடு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாது? சகோதரிகள், நீங்கள் உங்கள் திருமணத்தை குறித்து சிந்தித்து உங்கள் எக்காலம் நட்பு தேடுங்கள். நீங்கள் அவளோடு சேர்ந்து எடுத்தால் உங்கள் திருமணம் வெற்றிகரமாக இருக்கும். இருந்தால் திட்டம் இருந்தால் இந்த உலகத்தில் இதை போல் மகிழ்ச்சி ஏதுவும் இல்லை. அசரித்த தேவனின் ஆலயத்தில் திருமணம் செய்ய விரும்புங்கள். அதிகாரத்தை ஆசாரி உத்தத்தை பெற்றிருப்பவர்கள் ஜாக்கிரதையா இருங்கள். உங்கள் நட்புகள் எல்லைக்குள் இறக்கும்படி செய்யுங்கள். பின்னர் மகிழ்ச்சியாக இருந்து இப்பொழுது சகோதரர்களே, நான் மற்றொரு பாடம் பக்கம் திரும்புகிறேன். நான் சபை தலைவராக தேர்ந்தெடுத்து 3 வருட காலமாக ஆகிறது. மனம் கவலை தரக்கூடிய காரியம் ஆலய திருமணத்தை ரத்து செய்வது. திருமணத்தை தொடர்ந்து புது தம்பதிகள் புது வாழ்க்கையை செய்கிறார்கள், நித்திய வாழ்க்கையை நோக்கி செல்கிறார்கள். மாதங்கள் வருடங்கள் கடந்த பின் அவர்கள் காதல்கள் பணம் கோபம் பேசாமல் இருப்பது குடும்பத்தால் செத்து
போகின்றன.
There are any number of reasons.
அநேக காரணங்களும் இருக்கலாம். இருந்தாலும் அந்த வெளிப்படை விவகாரத்தில் முடியக்கூடாது. ஆலயம் திருமணம் ரத்தம் செய்யப்படுகிறது. முக்கியமான பெண்மணிகளிடமிருந்து வருகிறது. அவர்கள் திருமணத்தின் தொலைகளில் இருந்து வெளிவராமல் காரணத்தால் உங்கள் திருமணம் நட்புகள் தெளிவாக ஜெபத்தால் தேர்ந்தெடுங்கள். நீங்கள் திருமணம் செய்த பிறகு ஒருவர் ஒருவரை நேசியுங்கள். நான் ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு படத்தை என் மாமா மாமி வீட்டில் பார்த்தேன். அது இவ்வாறு படித்தது: உங்கள் அன்பே தேர்ந்தெடுங்கள், தேர்ந்தெடுத்த அன்பே காதலியுங்கள். இது ஞானமான வார்த்தை. திருமணம் ஒப்புதலுக்கு முக்கியமானது. உங்கள் மனைவி உங்களுக்கு சமம். ஒருவர் முக்கியவர் அல்ல, குறைந்தவர் அல்ல. நீங்கள் தேவனின் மகள் மகிழீர்கள். மனைவிகளை அன்போடு மரியாதையோடு கவனியுங்கள். தலைவர் கார்டன் மிங்க்லி சொன்னார், ஒருவன் தன் மனைவியோடு ஆநீதியாக அதிகாரம் காட்டினால், அவன் ஆசாரி உத்துவத்தை பெற்றிருந்தாலும் அவன் ஆசாரி உத்துவம் பெற தகுதியற்றவன். பரலோக அவனை விற்று விலங்கு போகும். கர்த்தருடைய பரிசுத்த ஆவி அவனை விட்டு தள்ளி போகும். அவனுடைய ஆசாரி உத்துவத்துக்கு ஆமேன். தலைவர் RLBW திருமணத்தை குறித்து சொன்னார், திருமணம் வெற்றி பெற மகிழ்ச்சி தரையான மனைவி தேர்ந்தெடுப்பதில்லை. தான் சொந்த மனசாட்சியால் தான் இயல்புகளை செய்வதால் வரக்கூடிய வெற்றி. நான் அதை நேசிக்கிறேன். மிக வருடங்களுக்கு முன் நான் எனது தொகுதியில் ஐயராக இருந்த பொழுது ஒரு தம்பதிகள் ஒருவரை ஒருவர் வெறுத்தார்கள். அதில் 1800 பேர் அங்கத்தினர்கள் இருந்தார்கள். நான் இளம் ஐயராக இருந்தேன். அவர்கள் மற்றவர்களை விரும்பவில்லை. இது சுலபமாக காரியமில்லை.
When they weren't arguing, they maintained what I would call an easy truce. One morning at 2 a.m.
ஒரு காலை 2 மணிக்கு அவர்கள் இருந்து ஒரு தொலைபேசி அங்கு வருமாறு என்னை கேட்டுக்கொண்டார்கள். நான் படுக்கையில் இருந்து எழுந்து சென்றேன். அவர் ஒருவருக்கு ஒருவர் எதிராக உட்கார்ந்திருந்தார்கள். அவர் மற்றவர்களிடம் பேசவில்லை. அவர் மற்றவர்களிடம் பேசும் போது என்னிடம் பேசினார்கள். இந்த உலகத்தில் அவன் பேசும் பொழுது அவன் என்னிடம் பேசினான், இந்த உலகத்தில் எப்படி இவர்களை ஒன்று சேர்ப்பது? நான் உணர்த்தலுக்காக ஜெபித்தேன். ஒரு கேள்வி கேட்க யோசனை வந்தது. நீங்கள் ஆலயத்துக்கு சென்று எவ்வளவு நாள் ஆகிறது என்றேன். அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள், நாங்கள் சென்று கடந்த நாள்கள் ஆகின்றது என்று சொல். அவர்கள் ஆலயத்து செல்வதற்கு தகுதி உடையவர்களாக இருந்தார்கள். நான் அவரிடம் கூறினேன், புதன்கிழமை என்னோடு ஆலயத்துக்கு வருவீர்களா என்று. நான் ஒரு திருமணத்திற்கு முத்திரையை பார்க்க போகிறேன் என்றேன். ஒற்றுமாக கேட்டால், யாரோடு திருமணம்? எனக்கு தெரியாது. யார் திருமணம் செய்வார்களோ அவர்களுடையது என்றேன். அந்த நாட்கள் படி சரியாக நேரத்திற்கு அவர்கள் சால்ட்லேக் ஆலயத்துக்கு வந்தார்கள். அழகாக திருமண இல்லத்திற்கு சென்றோம். மூப்பர் கிறிஸ்டன்சன் அந்த திருமணத்தை நடத்தினார். அங்கு இருப்பவர்கள் எங்களை நாங்கள் அவர்களோடு சேர்ந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். அநேகர் அந்த ஆலயத்தில் அமர்ந்திருந்தார்கள்.
When we entered and sat down, the three of us, I'm confident the bride and her family thought, these must be friends of the groom. And that the groom's family thought, these must be friends of the bride. My couple was seated on a little bench with about a full 2 feet of space between them. Elder Christiansen began.
Mooper Christiansen தம்பதிகளுக்கு போதிக்க தொடங்கினார். மிக அழகாக முறையில் கணவன் எப்படி மனைவியை அன்பாக மரியாதையோடு கவனிக்க வேண்டும். அவள் வீட்டுக்கு இதயத்தை போல். பின் மனைவியை நோக்கி கூறினார், உன் கணவனை மதிப்பு காட்டி அவன் செய்ய காரியத்தில் உதவி செய்.
As Elder Christiansen spoke to the bride and the groom.
மூப்பர் புது மனைவி கணவனையும் பேசும்போது என் தம்பதிகள் கூட நிறங்கியதை கண்டேன். திருமணம்
What pleased me is that they had both moved at about the same rate.
அவர்கள் இருவரும் ஒரே தடவையாக ஒன்று சேர்ந்தார்கள். திருமண முடிவில் அவர்கள் புது திருமணம் தம்பதிகள் போல் மகிழ்ச்சியாக கண்டார்கள். பிறர் நாங்கள் யார் என்று தெரிவதற்கு முன் நாங்கள் ஆலயத்தை விட்டு சென்று விட்டோம். அவர்களுடைய திருமணத்தின் உடன்படிக்கையை புரிந்து கொண்டார்கள். அவர்கள் வித்தியாசம் தள்ளி வைக்கப்பட்டது. அவர்கள் இங்கு
முன்
கடினமாக இருந்தாலும் அவர்கள் தொடங்க ஒப்புக்கொண்டார்கள். உங்களில் யாராவது திருமணத்தில் கடினமாக இருந்தால் நான் உறுதி கூறுகிறேன், அதை சரிப்படுத்துங்கள் என்று. நீங்கள் மகிழ்ச்சியை முதலில் இருந்த போது போல் நான் என்னோடு ஆலயத்தில் திருமணம் செய்தால் உங்கள் திருமணத்தை குழப்பத்தில் போடாதீர்கள்.
And then we must put forth the necessary effort to make it so. I realize there are situations where marriages cannot be saved, but I feel strongly that for the most part they can be and should be. Do not let your marriage get to the point where it is in jeopardy. It is up to each of us, men.
நாம் ஒவ்வொருவருக்கும் நாம் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தி உலகத்தின் வழியே மேலாக ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை பெறுங்கள்.
It is essential, however, that we be honorable and decent men. Our actions must be above reproach. The words we speak.
இந்த வார்த்தைகளை பேசுகிறேன். மற்றவர்களை சேவை செய்வது நம் வாழ்க்கை வெளிப்படும்.
As men and boys holding the priesthood. The gift.
ஆசாரியத்தின் வரம் மனம் பணம் மதிப்புக்கு மேலானது. ஆண்டவரின் ஊழியக்காரராக இருந்து நாம் இந்த அதிகாரத்தை மூலம் நோயாளிகளுக்கு குணப்படுத்தி குடும்பங்களை ஆசீர்வதித்து மற்றும் எல்லோரையும் ஆசீர்வதித்து இந்த அதிகாரம் இறப்புக்கு அப்பாலம் சேர்ந்திருக்கிறது. இதை போல் உலகத்தில் எதுவும் ஒப்பந்தம் பலம் உடையது. இதை போஷியுங்கள் பொக்கிசமாக. என் அருமையான சகோதரிகளே, நீதியின் வழியை பின்பற்றுங்கள். இன்று எப்பொழுதும் தேவனின் வல்லமைக்கு தகுதியுடையவர்களாக ஆசீர்வித்து பெறுவோம். உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதித்து மற்றொரு வாழ்க்கையும் ஆசீர்வதிக்க நீங்கள் அப்படி செய்வதால் கர்த்தர் நமக்காக வாழ்ந்து இறந்தார். நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் நமது கர்த்தர் இரட்சகர். இது என்னுடைய ஜெபம். அவருடைய பரிசுத்தமான நாமத்தில் அவர் ஆமென்.
Heavenly Father,
எங்களின் பரலோகத்தில் உள்ள எங்களுக்கு அன்பான பிதாவே,
upon the earth. Extend unto thee.
எங்களின் அன்பையும் கடமைகளையும் உங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு எங்களுக்கு இருந்த சிலாக்கியத்திற்கும் உங்களுக்கு எங்களின் ஆசாரித்துவத்தின்க்கும் நாங்கள் உங்களுக்கு கடமை கொடுந்து கொடுக்கிறோம். எனது அன்பான தீர்க்கதரிசி தாமஸ் இஸ்மான்சனுக்கும் அவரின் வலிமைக்கும் நாங்கள் அவர்களின் குறிப்புகளுக்கும் நாங்கள் நன்றி கொடுக்கிறோம். வெளிச்சத்துக்கும் உண்மையத்துக்கும் நாங்கள் உங்களிடமிருந்து கிடைக்கும் நாங்கள் அதை வலிமை செய்வதற்காக நாங்கள் ஜெபிக்க செய்கிறோம். எங்களுக்கு கற்பிக்க கொடுத்தவைகளுக்கு நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் பாவிக்கிறதற்காகவும் நாங்கள் விரும்புகிறோம். நாங்கள் உறுதியாகவும் இந்த வாழ்க்கையில் இருப்போம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் இரட்சகர் இயேசு கிறிஸ்து, ஆமீன்.
Form here to our friend desk.